அல்லாஹ் நம் மீது செய்திருக்கிற அளப்பரிய கிருபை, அவனுடைய கருணை, இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பதாக சென்ற வார ஆயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டதாக நாம் இங்கே சொன்னோம். அதுல அல்லாஹ் சொன்னான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வகுன்தும் அம்வாத் ஃபஅஹ்யாகும் ஸும்ம யுமீதுகும் ஸும்ம யுஹ்யீகும் ஸும்ம இலைஹி துர்ஜஊன். நீங்கள் மய்யத்தாக இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உயிரை கொடுத்தான், திரும்பவும் உங்களை மரணமடைய செய்கிறான், திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்கிறான். உம்மை இலகி தூஜாவும், நீங்கள் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அந்த ஆயத்தை வாசித்து அதனுடைய தப்சீர்கள் இவனுக்கு தீர்ப்புரு துபரி போன்ற தப்சீர்களிலே என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை இங்கே படித்து காண்பித்தோம். சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டது. மனிதனுக்கு வெளியே உள்ள 1000 விஷயங்களை பேசுவதை விட அவன் சார்ந்த பொருட்களை பத்தி பேசும் போது ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு வருகிறது என்பது இந்த காலத்தில் கூட மனிதன் அறிந்திருக்கிற, அவனுடைய சொற்ப அறிவை கொண்டு தெரிந்திருக்கிற ஒரு விஷயம். மனிதனுடைய எல்லா பிளஸ் மைனஸ், அவனுடைய உயர்வு தாழ்வு, அவனுடைய எண்ணங்கள் அனைத்தையும் அறிந்த அல்லாஹு தாலா அதே அடிப்படையில் அவனை பத்தி ஆரம்பித்து பேசுகிறான். நீ எங்கிருந்தாய், எங்கிருந்து வந்தாய், உன்னுடைய காலம் எப்படி இருந்தது, நீ பிறப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தாய் என்று உனக்கு தெரியுமா, அப்போது நாம் உன்னை எங்கே வைத்திருந்தோம் என்று நமக்கு தெரியும், நீ பிறந்த பின்னால் உலகத்தில் வாழுகிற நிலைமைகள், இதற்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி உனக்கு தெரியுமா, தெரியாது, அதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ உன்னை திரும்ப மௌத்தாக்கி திரும்ப உயிர்ப்பிக்கிற வேலைகள் எல்லாம் பாக்கி இருக்கிறது என்பதாக தெளிவாக குர்ஆன் எடுத்துரைத்தது. அப்போ மனிதனுடைய அந்த தான் என்ற அந்த சிந்தனை இருக்கிறதே அதை ஒரு ஆட்டு ஆட்டியது இந்த ஆயத்து. இப்படி இருந்தும் கூட இவ்வளவு பெரிய விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லியும் கூட அவனை எப்படி மறுக்கிறீர்கள் என்பதாக கேட்டார். இப்போ அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதீ கலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா சும்மஸ்தவா இல சமாயி ஃபஸவ்வாஹுன்ன சபஅ சமாவாத்தின் உஹுவ பிகுல்லி ஷய்இன் அலீம். இந்த பூவாகத்திலே உள்ள எல்லா பொருட்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கென்றே படைத்திருக்கிறார். அதன் பக்கம் அவன் அந்த வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான், அதை 7 அமைத்தான். எல்லா பொருட்களின் மீதும் அவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான் என்ற ஆயத்து இன்றைய தினத்தில் இங்கே வாசிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹுக்கு ஒரு சுன்னத் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். எதிர்மறையான 2 விஷயங்களை எந்த இடத்தில் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு மனிதனுக்கு இருக்கிற நல்வாழ்க்கைகளை பத்தி பேசிக் கொண்டு வந்திருக்கிற அல்லாஹ் திடீரென்று அவனுடைய அவன் அப்படி செயல்படாவிட்டால் அவனுக்கு என்ன தீங்குகள் இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லுவான். ஆண்களை பற்றி பேசிக் கொண்டு வந்திருக்கிற அல்லாஹ் திடீரென்று பெண்களை பற்றி சொல்லுவான். முஸ்லீம்களை பற்றி பேசிக் கொண்டு வந்திருக்கிற அல்லாஹ் திடீரென்று காஃபிர்களை பற்றி சொல்லுவான், முனாஃபிக்கின்களை பற்றி சொல்லுவான். இப்படி எதிர்மாறான கோணங்களில் மனிதனை சிந்திக்க வைத்து அவனிலே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவது அல்லாஹ்வினுடைய வழக்கம் சொன்னது. இப்போ மனிதனை பற்றி அவனுடைய சுய சிந்தனையை ஏற்படுத்தி அல்லாஹ் அதுக்கும் மழுங்கி போன சில அறிவுகள் இருக்கலாம். அவனை பற்றி சொன்னாலும் கூட சில புரியாத அறிவுகள் புரியாத விதமாக மனிதர்கள் தெரியலாம். அப்படிப்பட்ட மனிதர்களும் உலகத்திலே இருக்கிறார்கள் என்ற அந்த நுண் அறிவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக சொல்லுகிறான், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாத்தில்லர்தி ஜமியா, இந்த உலகத்தில் உள்ளதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கென்றே படைத்திருக்கிறான். இது 2வது டச். 1வது டச் செல்ஃப், அவனை போய் அவனுடைய இதயத்தை தொடுவது. 2வது அவன் வாழுகிற உலகத்தை தொடுவது. அட, உன்னையே பத்தி உன்னால சிந்திக்க முடியலையா, பரவாயில்லை, நீ வாழுகிற உலகத்தை பார். நீ காலையிலே எழுகிறாய், சூரியன் உதிக்கிறது. நீ மாலையிலே நீ உறங்க போகிறாய், சூரியன் மறைந்து போகிறது. அதற்கு இடையில எத்தனை வாழ்க்கைகள், குடும்பம் என்ன, குழந்தைகள் என்ன, அலுவலகம் என்ன, உன்னுடைய தொழில் என்ன, உன்னுடைய அதற்கு இடையில ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றங்கள் என்ன, இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நாள் சிந்திப்பதற்கு நீ தயாரா, அல்லாஹ் கேட்கிறான், ஒரே ஒரு நாள் சிந்திப்பதற்கு நீ தயாரா என்று சிந்தித்திருக்கிறோம். காலையிலே எழுகிறோம், சாயங்காலம் போனவன படுத்தோம். இந்த இடையிலே நடக்கிற வாழ்க்கை, அதுவும் துபாய்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாதிருக்கு. எங்க தப்சீருக்கு வர்றது, அட அதுக்கெல்லாம் எங்க அதிருத்து நேரம். இங்க வந்திருக்கதே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, பணம் சம்பாதிக்க வந்துருவோம். என்ன நல்ல கான்செப்ட், இங்க வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கோம், பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம். அதுலதான் குறிக்கோளா இருக்கு நம்ம உடஞ்சி. இப்படி கண்டதும் கழியதும் அங்க இங்க சில பேர் இங்க வந்தும் கூட அந்த தபிலீக வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மூட்டையை தூக்கிட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, என்ன பைத்தியாரத்தை என்ன எல்லாம் இருக்காங்க. இதுல உள்ள நன்மை அங்க தெரியாது இல்லையா. அந்த யாரை பார்த்து பைத்தியம் என்று சொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய வேலை எங்க போய் நின்னா தெரியும், கியாமத்து நாள்ல போய் அங்க நரம்புகள் உருவப்படுகிற போது அடேங்கப்பா இந்த பைத்தியத்தோட சேர்ந்து நம்மளும் பைத்தியமாயி சட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாமே, சொர்க்கத்துக்குள்ள போயிருப்போமே. அதனுடைய வேல்யூ அங்கங்க விளங்கும். அப்போ இந்த வாழ்க்கையிலே இருக்கிற போது மனிதன் சிந்திக்கிறான், ஏன் இந்த நிலைமை? அதை பத்தி யோசிக்கிறது கூட நேரம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில எழுகிறோம், சூரியன் உதிக்கிறது, அலுவலகத்துக்கு போறோம், வர்றோம், அங்க இருந்து வேலை பார்க்கிறோம், நல்ல அறிவை கொடுக்கறோம், அதுக்கு பின்னாடி மதிய சாப்பாடு நடக்குது, அப்படியே போகுது, அப்படியே போகுது, போயிருது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எங்கிருந்து பொருளாதாரம் வருகிறது? எங்கே போகிறது? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எப்படி சாப்பிடுறோம்? என்ன செய்யும் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எல்லாம் முகத்தராக வைத்து விட்டான். ஹதீஸ்களிலே எழுதப்படுகிறது, ஒரு மனிதனுடைய நா அசைய வேண்டும் என்று சொன்னாலும் கூட பல்லாயிரக்கணக்கான நியமத்துகள் அவன் தலையிலே கொட்டி கொண்டிருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நாவு அசைய வேண்டும், ஒரு மனிதனுடைய கரம் அசைய வேண்டும் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான நியமத்துகள் கொட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கொட்டுறது அல்ல, ஒரு நிமிஷம் நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னா ஒன்னும் நடக்காது, அப்படி நின்று போயிரும். தூக்குன கை தூக்குனது மாதிரியே இருக்கும். எத்தனையோ பேர் மௌத்தா போறாங்க இல்லையா? ஒரு அன்னைக்கு தான் ஊர்ல நடக்கும்போது ஒரு அஜரத்து ஜும்மால மௌத்த பத்தி அழகா பிரசங்கம் பண்ணிட்டு ஜும்மா தொழுவ வச்சுக்கிட்டு இருந்தா, நடந்த விஷயம், கதை இல்ல, நடந்த விஷயம். ஜும்மா தொழுவ வச்சுட்டு இது சஜிதால போனவங்க எந்திரிக்கவே இல்லை, மௌத்தா போயிட்டா, அப்படி போயிடுச்சு. இன்னால் இல்லாகி இன்னா இல்லை ராஜு. திரும்ப அவளை தூக்கி அவளை எடுத்துட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு ஆள் என்ன அந்த தொழுகையை தொழுவ வச்சு அதுக்கு பின்னாடி முடிச்சாங்க. இப்ப இவ தொழுவ வச்சு முடிப்பாகலாங்கிற நம்பிக்கை கூட பல பேருக்கு கிடையாது. எவ்வளவு நேரம் சுஜூதுல இருப்பாங்க மக்கள்? ரொம்ப நேரம் இருந்து பார்த்தாங்க, அஜரத்து சொல்லவே இல்லை. என்னடா ஆச்சு அஜரத்துக்கு இவ்வளவு நேரம் சுஜூதிலே இருக்காக? எதுவும் சொர்க்கத்தை கிரகத்தை பார்த்துட்டு ஆளான்னு சொல்லி அப்புறம் ஒருத்தர் தலையை தூக்கி பார்த்தா அஜரத்து ஹாலத்தே வேற ஹாலத்துல இருக்கு. மௌத்தா போயிட்டா. இப்ப இதுலனாலும் சரி, தொழுகையில் நின்று மௌத்த வைத்தார். இன்னும் எத்தனையோ பேர் பேசிக் கொண்டிருக்கிற போது அரசியல் கூட்டங்களில் வேகமா சத்தம் போட்டு பேசினாருங்க, உள்ள இருக்கக்கூடிய ரத்த குழாய் வெடித்து விட்டது. மௌத்தா போயிட்டார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தூக்கி கொண்டு போய் போடு முடிஞ்சு போச்சு. அப்ப அவரவர் அவரவரை நிர்ணயிக்க முடியாத நிலைமை. அப்போ அல்லாஹு தஆலாவினுடைய கொட்டி கொண்டிருக்கிற நேமத்து ஒரு நிமிஷம் புடுங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, இது வந்து உலக லெவல்ல நம்ம பார்த்தாலும் ஒரு சாதாரண கான்செப்ட். இன்னைக்கு உலகத்துல கார் ஓடணும், வேற ஏதாவது வேலைகள் நடக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ரூஹ் இருக்கு. கார் வேணும்னா பெட்ரோல் இருக்கணும், பெட்ரோல் இல்லாம நான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா உலகமே பார்த்து சிரிக்கும், அது முடியாத கார். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அந்த லைட்டனிங் ஒளியை இருத்து ஓடுகிற வண்டியாக இருக்க வேண்டும். அப்ப ஏதாவது ஒரு தேவையை கொண்டுதான் ஒரு கார் ஓடணும்னா கூட ஓடணும்னா, அப்ப அல்லாஹுவினுடைய ரஹமத் இல்லாமல் இந்த மனிதன் செயல்பட முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதைத்தான் மேலே உள்ள வசனங்கள் சொன்னன. இப்ப அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் உள்ளதை எல்லாம் நாம் உங்களுக்கென்றே படைத்திருக்கிறோம், இந்த பூமியில் உள்ள எல்லா பொருட்களையும் உங்களுக்கென்றே படைத்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தை ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி சொல்றான். அதுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான், அதை ஏழாக செவ்வையாக்கினான். இது ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து. இந்த காலத்துல இன்னைக்கு உடைய இந்த சயின்ஸ் வளர்ச்சி பெற்ற காலத்துல இந்த ஆயத்தை எடுத்து பிச்சு 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 ஒவ்வொரு பாவுக்கு என்ன அர்த்தம் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்த காலத்துல இந்த வாசு இந்த ஆயத்தை எடுத்து இந்த ஆயத்தினுடைய பாவுக்கு என்ன, புள்ளிக்கு என்ன, நுக்கத்தாக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டு இருக்கான். என்ன அவ்வளவு ஒரு முக்கியமான ஆயத்தாக இந்த ஆயத்தை அறிஞர்கள் மத்தியிலே சயின்டிஸ்டுகள் மத்தியிலே புழங்கப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், இந்த பூபாகத்தை நாம் உங்களுக்கென்றே விடைத்தோம். இப்ப உங்களுக்கென்றேனா என்ன? இந்த பூபாகத்தில் உள்ள இதெல்லாம் உங்களுக்கென்றே. இப்ப எப்படி படைச்சான் அப்படிங்கிற கேள்வி. அதற்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் வானத்தின் பக்கம் திரும்பினோம், அதை செவ்வையாக்கினோம். இப்ப இந்த படைத்த ஹிஸ்டரி எடுத்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்னு கதீர் போன்ற இமாம்கள் எழுதுகிற போது அந்த அதற்கு வேறொரு ஆயத்தை மேற்கோளாக காட்டி எழுதுகிறார்கள். இது ஏன் அல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லும் போது ரெண்டு விஷயத்தை சொல்லுவான். நீங்க குர்ஆனினுடைய எந்த மூலைகளுக்கு சென்று பார்த்தாலும் சரி, மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்லுகிற போதோ அல்லது தான் யார் என்ற அந்த குதிரத்தை காட்டுகிற போதோ ரெண்டு விஷயங்களை கொண்டு உதாரணம் காட்டுவான். ஒன்னு அவனுடைய நஃப்ஸு ரூஹும், அவனுடைய ரூகை கொண்டு நீ எங்க இருந்தா எப்படி வந்தா எப்படி, இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், பூமி இருக்கிறதே வானம் இருக்கிறதே இதை காட்டி சொல்லுவான். இவ்வளவையும் படைச்சு வச்சுக்கிட்டு இருக்காள், நம்மள தாயா, நம்மளை விட்டு நீ எங்க போய்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். இப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் வைத்துதான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அவனுக்கு தேவையான எவிடன்ஸ் அதுல இருந்தான் கொடுக்கறான். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சாதாரண உலகத்தை பாருங்க, அவங்களே கூட என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எது பக்காவா இருக்கோ அதை வச்சுதான் முன்மொழியப்படுகிறோம். எதுல நம்ம வந்து நம்ம பக்காவா இருக்கமோ அதை வச்சுதான். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி எத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் உடனடியாக காட்டப்படுவது திருக்குறான் மட்டும்தான். திருக்குறான் உடனே குர்ஆன்ல இருக்கா, நம்மளே கேட்கறான், நம்மால என்ன கேக்குறான், குர்ஆன்ல இருக்கா, புகாரில இருக்கா, அப்பதான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம், இல்லன்னா இல்ல. அப்போ அது ஆத்தன்டிகேட், அது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அதுக்கு இது வந்து நம்மிடத்திலே எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அல்லாஹ்வினிடத்திலும் இருக்கிறது. இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிலே சிறந்தவர் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிகப்பெரிய சிந்தனைவாதி, பல்வேறு கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு கொட்டி தந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை உலகத்திலே விளங்கியவர்களை விரல் விட்டு என்ன தகுந்தவர்கள் தான் உலகத்தில் விளையாடு. அவருடைய அந்த EC = MC² என்று சொல்லுகிற அந்த ஒளியை பற்றி உள்ள அந்த அறிவை சில பேர் தான் விளங்கிட்டு இருக்காங்க, விளங்கி இருக்காங்க உலகத்துல. அப்போ மிகப்பெரிய இந்த 2000 நூற்றாண்டினுடைய சிறப்பான அறிஞர் என்று பெயர் பெற்ற அவர் ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தார். காலேஜுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க, பேச கூப்பிட்டோன்னு வந்து பேசினார். பேசி முடிச்சோன்னா கொஸ்டின் நேரம், கேள்வி பதில் நேரம் வைக்கப்படுகிறது. அப்போ அவரிடத்திலே பல்வேறு கேள்விகளை மாணவர்கள் கேட்கிறார்கள். உடனே ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான், சார் இந்த தியரம் இருக்குல்ல, A = B அப்படின்னு சொல்லிட்டு E = C என்னமோ அந்த தியரம் சொல்றாங்க இல்லையா, அதுல ஒரு வாய்ப்பாட்டை சொல்லி அவன் கேட்டான், இதுக்கு என்ன சார் ஆன்சர்? அப்ப அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நாங்க இவ்வளவு பெரிய அறிஞர் உலகமே உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய கான்செப்ட விளங்கிக்கிறதுக்கு உலகத்துல 2-3 பேர் தான் இருக்காங்களாம், பிறந்து வந்திருக்காங்களாம், உங்களுக்கு போய் இந்த சாதாரண தியரம் தெரியாதா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, எனக்கு எதை பற்றி தேவையில்லையோ ஞானம் அதுல நான் மண்டையை நுழைப்பதில்லை. எனக்கு எது தேவையோ என்னுடைய ஃபீல்டை பத்தி எதை வேண்டாலும் கேள்வி நான் சொல்றேன். எனக்கு தேவையில்லாத 1வது வாய்ப்பாட்டுல 12 கேட்டா அது எவ்வளவுக்கு தேவை இருக்கு, அந்த அக்கௌண்ட் அதை படிச்சுக்கணும், உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இன்னைக்கு கூட அக்கௌண்ட் எடுக்க அந்த வேலையும் இல்ல, கால்குலேட்டர் வாங்கி கொடுத்துட்டா, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டா, பல பேருக்கு இதே தெரியாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ் மேனேஜருடைய காலத்து ஒரு டிவியில வச்சு எப்படி அசிங்கப்படுத்தப்பட்டுச்சோ அதே நிலைமை தான் இன்னைக்கு. அப்போ இந்த அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், உடனடியாக அல்லாஹ் திரும்பி பார்க்கிற மனிதனுக்கு திருப்பி காட்டுகிற விஷயம் ரெண்டு, 1வது அவனுடைய நப்சு, 2வது இந்த உலகம். ரெண்டை மனிதன் விளங்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் இவனுடைய தலையெழுத்தே மாறி போயிடும். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், கொஞ்சம் இந்த மனிதன் அப்படியே மாறுபட்டு போகிற போது எப்பா பாரு, உன்ன பாரு, நேத்து எங்க இருந்தாய், முந்தா நாள் எங்க இருந்தாய், அதற்கு முதல் நாள் எங்க இருந்தாய், இன்று எங்க இருக்கிறாய், நாளை எங்க இருப்பாய், உனக்கு தெரியுமா நீ யார்? ஒரு காலத்திலே அதுமாக இருந்தாய், இந்த உலகத்திலே உன்னுடைய ஜீவியம் என்பதே கிடையாது, உனக்கு அட்ரஸ் கிடையாது, உன்னை அடையாளப்படுத்த முடியாது. அப்படி இருந்த உன்னை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அடையாளப்படுத்த வைத்தான், உன்னை ஜீவிதமாக்க வைத்தான். தெரியுமா, மனிதன் அவனை போய் டச் பண்றான், அதுவும் புரியாத சில பேர் இருந்தார்கள் என்று சொன்னால், அட உன்னை சுத்தி பார்ப்பா என்னெல்லாம் நடக்குது, காலையிலே ஆனா சூரியன் வருது, சாயங்காலம் ஆனா நிலா வருது, இதெல்லாம் எப்படி வருதுன்னு பாரு. இந்த சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்ணுகிற கூட்டம் சொல்லுகிறது, எத்தனையோ கோடி மைல்களுக்கு அங்கான இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த சூரியனை யார் படைத்தார், யார் வைத்திருக்கிறார், அதனுடைய ஓட்டம் என்ன, இப்படிலாம் பார்த்து அப்படின்னு சொன்னா நம்மை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்லுகிற போது இந்த ரெண்டு விஷயங்களையும் அடிக்கடி சொல்லுவது வழமை. அதுல இந்த ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கென்றே நாம் இந்த பூமியில் உள்ளதை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கென்றே படைத்திருக்கிறோம். சாதாரணமா சொல்ல அந்த லக்கும் என்பதிலே உள்ள லாம் இருக்கிறதே சபபியா என்று சொல்லப்படுகிறது. சபபுனா காரணம் அர்த்தம். அரபியில நம்ம அடிக்கடி சொல்லுகிற வழக்கம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாவுக்கு லாமுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல கலக்க லக்கும் மாப்பிள்ளதை ஜமியான்னு சொல்றாங்க, ஒருத்தருக்காக வேண்டி அல்லது ஒரு நிலைமாட்டிற்காக வேண்டி ஒரு செயலை செய்கிறோம் அல்லவா, அப்போ அந்த இடத்துல லாம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அதுக்கு பேரு சபபியா என்று சொல்லப்படும். இந்த காரணத்திற்காக வேண்டி இதை செய்தார். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கென்றே இதை நாம் படைத்திருக்கிறோம். ஒரு பெரியார் ஆரிஃப் பில்லா, அல்லாஹுவை அறிந்தவர், அல்லாஹினுடைய நேசர், ஒரு ஷேக் இப்னு அத்தியா என்று சொல்லக்கூடிய அந்த ஷேக் அவர்கள் சொல்லுகிற போது தன்னுடைய உரையிலே சொன்னார்கள், இந்த ஆயத்துக்கு விளக்க உரையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன் அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னார். விளக்கம் சொல்றாங்க அவங்க, மஅரிஃபத்தினுடைய ஞானத்தை பற்றி சொல்லுகிறார்கள், ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், இன்னொரு இடத்துல ஒன்னு எதுக்கு படைச்சேன்னு சொல்லி போட்டான். கான்செப்ட் விளங்கும், இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல உன்னை எதற்கு படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப மனுஷன் பூமியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது இல்லையா, அதனால பூமி எதுக்கு படைத்தேன்னு சொல்றான். அட பூமியை உனக்காக வேண்டி படைத்திருக்கிறேன், இந்த பூமியில உள்ளதெல்லாம் உனக்கு தான், முகத்தர் உன்னுடைய ரிதுக்கு, உன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட ஒன்று, யார் நினைத்தாலும் இந்த உலகத்தில யாராலும் ஒரு அணுகூட அசைக்க முடியாது, ஆனால் நீ அல்லாஹுக்கு என்று படைக்கப்பட்டவன், எப்போது நீ அவனுக்கு என்று ஆகிவிடுகிறாயோ இந்த உலகம் எல்லாம் உனக்கென்று ஆகிவிடும். சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே மனிதனை படைத்து பூமியை படைத்தது பற்றி மனிதனுக்கு எடுத்து வைக்கிறார். ஒரு ஹதீஸ்ல ஆயத்துல சொல்லும் போது பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், மா ஷத்துஹும் கல்க சமாவாதி வல் அர்த் வலா கல்க அம்புஸஹிம் வமா குன்து முத்தகிதல் முதல்லீனா அதுதா. நீங்க என்ன இந்த வானத்தையும் பூமியையும் அல்லது உங்களுடைய நப்சுகளையும் படைக்கும் போது நீங்கள் அவன் கூட இருந்தீர்களா? அல்லாஹ் கேக்குறான் சூரத்துல் காஃபினுடைய ஆயத்துல, மா ஷத்தும் கல்க சமாவாதி வல் அர்த் வலா கல்க அம்புஸஹிம், இந்த வானத்தை இந்த பூமியை உங்களை படைக்கும் போது நீங்க என்ன அவனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? அல்லாஹ் படைக்கிறான்னு தெரியாது. எங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒமா குந்து முத்தகிதல் முதல்லீன அழுதா அதுதா, வழிகெடுப்பவர்களை நாம் என்றுமே உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்ளுவதில்லை என்று அந்த வசனம் முடிகிறது. வழிகேடர்களை நாம் என்றுமே உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்ளுவதில்லை என்பதாக சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், உன்ன படைச்சதே உனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் படைத்த வானம் பூமியை பற்றி உனக்கு சுத்தமா அறிவு இருக்கிறதுக்கு இது. ஆனால் இன்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்றான். இன்னைக்கு நம்ம போன வாரம் அதுக்கு முதல் வாரம் அதுக்கு முதல் வாரம் தொடர்ந்து இந்த கேலக்சி அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அல்லவா, இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுடைய அனுகூலங்கள், அவர்களுடைய கருத்துக்கள். உலகத்தில் இதெல்லாம் முடிவு செய்யப்பட்ட உண்மைகள் அல்ல, இதெல்லாம் யாரும் வந்து முடிவு செஞ்சு இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு அல்ல. அப்போ அவரவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்க, இந்த கருத்துக்கள் நாளைக்கு மாறலாம். இதுவரை 9 கோல்னா நாளைக்கு 10வது ஒரு கோல் கூட கண்டுபிடிக்கலாம், மனுஷனுக்கு தெரியாது, கண்டுபிடிச்சான்னா விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளும். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், ஒரு அறிஞனுடைய முடிவுதான் இன்னொரு அறிஞனினுடைய ஆரம்பம், ஒரு அறிஞனுடைய முடிவுதான் ஒரு விஞ்ஞானியினுடைய முடிவுதான் இன்னொரு விஞ்ஞானியினுடைய ஆரம்பம். ஒரு விஞ்ஞானி எங்க முடிச்சு வச்சுட்டு போயிருக்கானோ அங்கிருந்து பிஸ்மில்லான்னு இன்னொரு ஆள் துவங்கி அவர் கருத்துக்கு நேர் மாற்றமான ஒரு கருத்தை கொண்டு வந்தாலும் கூட உலகம் ஏற்றுக்கொள்ளும். சட்டை பூமின்னு சொல்லி ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் உலகம் அங்கீகரித்தது ஏற்றுக்கொண்டிருந்தது. ஏன்னா நிக்க முடியாது இல்லையா, தட்டையாக இல்லாட்டி நிக்க முடியாது இல்ல, கான்செப்ட் எல்லா அறிவுக்கும் பொருந்தது. ஆமா உண்மைதான, உருண்டையா இருந்தா நம்ம எல்லாம் எப்படி நிற்போம், நமக்கே ஒத்துக்குமா? அப்ப கொஞ்ச காலம் கழிச்சு கண்டுபிடிச்சா இல்ல இல்ல பூமி உருண்டைதான் இப்படித்தான் இருக்கு துணியான்னு சொல்லி போட்டு காமிச்சா உருண்டையா? அதுக்கு ஆயத்துகள்ல அல்லாஹு தஆலா உள்ளே விளக்கத்தை தருகிறான், அந்த ஆயத்துகளும் இருக்கிறது. இப்போ அதாவது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்ல நாடுவது என்னவென்று சொன்னால், உங்களை படைக்கும் போது, பூமியை படைக்கும் போது, வானத்தை படைக்கும் போது நீங்கள் இல்லை. ஒமா குந்து முத்தகிதல் முதல்லீன அதுதா, வழிகெடுப்பவர்களை நாம் உதவிக்கு சேர்த்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றான். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம நிறைய இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் நம்முடைய கருத்துக்களை அனுகூலங்களை சொல்லுகிறோம், ஆனால் முடிவல்ல. யாருக்கு தெரியும்? அல்லாஹ் கேக்குறான், படைக்கும் போது நீ கூட இருந்தியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது நீ கூட இருந்தியா, வானத்தை படைக்கும் போது நீ கூட இருந்தியா, பூமியை படைக்கும் போது நீ கூட, உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம இங்க இருந்து கருத்து மட்டும் சொல்லிட்டு இருக்கோம், இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், அப்படி ஆவலாம் இப்படி போவலாம். யாரு யாரு கொடுத்தா இந்த அறிவை, நீ எப்படி சொல்ற? அப்ப அல்லாஹ் சொல்றான், வமா குந்து முத்தகிதல் முதல்லீன அதுதா, இப்படி வழுகெடுக்கிற கூட்டத்தார்களை நாம் நம்முடைய உதவியாளர்களாக சேர்த்துக் கொள்ளவில்லை. அப்ப உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு எல்லாம் அப்படி ஒரு கான்செப்ட் விளங்கும் புரியும்னா யாரும் சொல்ல முடியாது. அப்ப இவங்களா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய படைப்புடைய விஷயங்களிலே, யாரும் அவனுக்கு அருகிலே இருந்து யாரும் சர்டிபிகேட் கொடுக்கல, அது எப்படி நடந்துச்சுன்னு அந்த மனிதர்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். அப்ப இதுல அடுத்த விஷயம் சொல்றான், சும்மஸ்தவா இல சமாயி ஃபஸவ்வாஹுன்ன சபா சமாவா. இந்த சும்மஸ்தவா இல சமாயி, அவன் வானத்தின் பக்கம் திரும்பினான். இந்த இஸ்தவா அப்படிங்கிறதுக்கு இஸ்லாமிய ஆய்வாளர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே இந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. தஃப்ஸீர்லாம் எடுத்து பார்த்தா பக்கம் பக்கமா எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க. இஸ்தவா என்று சொன்னால் செவ்வையானான் என்பது அர்த்தம், இஸ்தவா என்று சொன்னால் செவ்வையானான் அமர்ந்தான் என்று அர்த்தம். இதுக்கு இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட, ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இந்த விளக்கத்தை கேட்கப்படுகிற போது எப்படி அமர்ந்தான் அப்படின்னு கேட்கும்போது, மெம்பர்ல நின்றவங்க கீழே இறங்கி உட்கார்ந்து காமிச்சாங்க, இப்படித்தான் உட்கார்ந்தா அல்ல அப்படின்னு. இஸ்தவா, இஸ்தவானா இருப்பது என்ற அர்த்தம், இருப்பு நிலைமாடு என்பது அர்த்தம். டிக்ஷனரியில வேற அர்த்தம் வருது, நாடினான் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. கசதன்னா நாடினான், ஒரு இடத்தை நாடுவது, ஒரு நீயத்து வைக்கிறது, இப்படின்னு அர்த்தம் வருது. ஆனா இந்த ஆயத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, கிரேக்க நாகரிகங்கள் ஒரு காலத்திலே கொடி கட்டி பறந்தது, கிரேக்க நாகரிகத்தினுடைய வெளிப்பாடான அவர்களுடைய அந்த தத்துவத்தை பத்தி பேசுறது. கிரேக்கர்கள் இடத்துல அதிகமாக இருந்தது என்ன அப்படின்னா தத்துவ கோட்பாடுகள். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் உலகத்துல, சாக்ரட்டிஸ் அவருடைய தொண்டர் தோழர் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இவர்கள் எல்லாம் எந்த நாகரிகத்தில் இருந்து வந்தவர்கள், அவருடைய கான்செப்ட் எல்லாம் எதுன்னு கேட்டா கிரேக்க நாகரிகத்தினுடைய தழுவலாக இருந்தது. அப்ப இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் வளர்ந்து கொண்டு போகிற போது இந்த கிரேக்க நாகரிகத்துக்காரங்கள் கேள்வியை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க, பல்வேறு கேள்விகள். அவரிடத்துல கேள்வியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது இதுக்கு பேரு மன்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கிதாபு வந்து இன்னைக்கு மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படுகிறது, பல்வேறு எல்லா அரபிக் கல்லூரிகளையும் தமிழகத்துல இருக்கு மன்திக். அது நிறைய மதரசாக்கள் இப்ப வந்து அவாய்ட் பண்ணிட்டு வராங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, கிரேக்க நாகரிகத்துக்காரர்கள் வந்து கேள்வி கேட்டால் அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லுவது? அவர்கள் வந்து பேச்சு திறமையில சிறந்து விளங்கினார்கள். இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி அப்படின்னு பேசுவாங்க. இப்படி இருந்தா இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா இப்படி இருக்கணும். அது வந்து கிரேக்க நாகரிகத்தினுடைய ஒரு தத்துவம் அது. அதாவது உலகம், மனிதன் உலகத்திலே இருக்கிறார், மனிதன் உலகத்திலே இருக்கிறார், அதே மாதிரி உலகம் அந்த வட்டப்பாதையில இருக்கிறது. உலகம் இருக்கும் வரை மனிதன் இருப்பான், உலகம், உலகத்தில மனிதன் இருக்கிறான், உலகம் தன்னுடைய வட்டப்பாதையில சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படின்னா இதுக்கு நத்தீஜான்னு சொல்லுவாங்க. இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த உலகம் இருக்கிற வரை மனிதன் இருப்பான் அப்படிங்கிறது முடிவு. இதே மாதிரியே பேசுவாங்க. இதுதான் அவங்களுடைய தத்துவம். இது லாஜிக்னு சொல்லிட்டு புத்தகம் போட்டிருக்காங்க இல்லவா, லைப்ரரியில போய் பார்த்தா மொக்க மொக்கையா போட்டிருக்காங்க. லாஜிக், லாஜிக்னா என்ன? அதுக்கு ஒரு தனி ஹிஸ்டரி எப்படி போகுது வந்ததுலாம் பெரிய எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அதுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த கருத்தை வைத்து குர்ஆனை மடக்குகிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்ப உலமாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதே அடிப்படையில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்ப அவங்க முதல்ல முதல்ல முக்கியமா வந்து பிடிச்சது என்ன விஷயம்னா, இந்த இஸ்தவா அப்படிங்கறத பிடிச்சுக்கிட்டான். அதுதான் உட்கார்ந்தான்னு போட்டிருக்கு. அப்ப எப்படி உட்கார்ந்திருப்பான்? அரிசிஸ்தவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்துல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்தான், ஆசனத்தின் மீது. எப்படி அமர்ந்தான்? அப்ப அல்லாஹ்வுக்காக உட்கார முடியும் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் உட்கார முடியும். அப்ப அல்லாஹ் உட்கார முடிஞ்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வும் நம்ம மாதிரி தான் இருப்பான். குர்ஆன்ல வருது, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு எந்த ஒரு அரூபி, அவன் அவனுக்கு உதாரணங்கள் சொல்ல முடியாது, அவனுக்கு மிசால்கள் கிடையாது, அரூபி உருவம் கிடையாது. அப்போ இவன் சொல்ல ஆரம்பிச்சா, இங்க பாரு உங்க குர்ஆனுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கு மாறுபடுகிறது. அப்ப இஸ்தவா அப்படின்னு சொன்னா இருப்பு கொள்ளுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி இவர்கள் என்ன செய்தார்கள்னா, கிரேக்க நாகரிகத்தையும் அதே போன்று வந்த அந்த ரோமேனிய பேரரசுகள் இடத்திலிருந்து வந்த அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவதற்காக வேண்டி அதே மாதிரியே ஒரு மன்சிக்குன்னு ஒரு கதையை ஏற்படுத்தினாங்க. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அடிப்படை வைத்துதான் பல்வேறு தப்சீர்களிலே பல்வேறு விளக்கங்கள் எழுதப்படுகிறது. நம்முடைய தேவை இன்றைய காலத்தினுடைய அடிப்படையில அவ்வளவு பெரிய விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. இப்ப நமக்கு என்ன இந்த இடத்துல தேவை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கவனம் செலுத்தினான் என்று வருகிறது. அல்லாஹ் உட்கார்ந்தான்னா அல்லாஹுக்கு எந்த சிஃபத் இருக்கிறதோ அந்த சிஃபத் அடிப்படையில் இருந்தா. இப்ப இந்த இடத்துல முக்கியமா முஸ்லிம்கள் விளங்கணும், அல்லாஹுவினுடைய கை ஜமாத் மீது இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யதுல்லாஹி அலல் ஜமாஆ, அல்லாஹுவினுடைய கை ஜமாத். எங்கெல்லாம் ஜமாத் ஜமாத்தாக மனிதர்கள் செயல்படுகிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் அல்லாஹ், யாரெல்லாம் அந்த ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டானோ அல்லாஹுவினுடைய கையை விட்டு வெளியே போயிட்டான்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ்வுக்கு அப்பனா கை உண்டு. அல்லாஹ் இஸ்தவா உட்கார்ந்தான், அவ அரிசியில உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னா, அரிசினா ஆசனம், நமக்கு தெரிஞ்ச அரிசி என்னன்னா ஆசனம். அப்ப ஆசனத்துல உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வால உட்கார முடியும், நம்மள மாதிரி அல்லாஹ் உட்கார்றான். இது என்ன செய்யும்னா, அக்கீதாவினுடைய கொள்கையினுடைய அடிப்படையை அறுத்துட்டு போயிடும். இன்னைக்கு சில பேர் நம்ம ஆளுகளும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வால உட்கார முடியும், அல்லாஹ்வுக்கு கை உண்டு, அல்லாஹ்வுக்கு கை உண்டு, அல்லாஹ்வால உட்கார முடியும். இது இப்படித்தான் விளங்கும். அது வந்து அவங்களுக்கு நம்ம வந்து விளக்கத்தை சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது. அல்லாஹ் யார் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நேரும். அப்போ நம்முடைய இந்த அக்கீதாவை நமக்கு தொகுத்து கொடுத்த நம்முடைய முன்னோர்கள், நமக்கு மூதாதையர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், சஹாபாக்கள் எப்படி விளங்கிட்டு வந்திருக்காங்களோ நம்ம அப்படித்தான் விளங்க முடியும். அவர்கள் எப்படி விளங்கினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் எந்த சிஃபத் அவனுக்கென்று உள்ள குணநலன்களின் அடிப்படையில் எப்படி அமர்வானோ, அல்லது இஸ்தவா என்பதற்கு அவனுக்கென்று எப்படி தனித்தன்மை இருக்கிறதோ அப்படி அமர்ந்தான். இந்த விஷயத்துல நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், எப்படி உட்கார்ந்தான்னு கேட்க மாட்டோம், ஏன் உட்கார்ந்தான்னு கேட்க மாட்டோம். எங்களுக்கு கேட்கக்கூடிய தகுதியும் அல்ல, அதை புரிந்து கொள்ளுகிற எங்களுக்கு அறிவும் அல்ல. ஆகவே அல்லாஹ் உட்கார்ந்தான், அல்லாஹ் சொல்லிட்டான்னா அல்லாஹ் உட்கார்ந்தான், அவ்வளவுதான். இஸ்லாமியர்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு கோட்பாடு என்றே அன்னைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த இந்த இஸ்லாம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறதுன்னா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சமியனா, நாயகமே உங்களிடத்திலே நாங்கள் கேட்டோம், அத்தகனா, வழிபட்டு விட்டோம், முடிஞ்சு போச்சு. வேற வந்து இதுல எதிர் கேள்வி கேட்பதற்கோ அல்லது எப்படி இருக்க முடியும் நம்ம கான்செப்ட் அங்க பொருத்தி பாக்குறதுக்கோ வழி இல்ல. இது அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு ஹதீஸ். உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், இஸ்லாம் அறிவின் அடிப்படையில் இருந்திருந்தது என்று சொன்னால், முஸ்ஹஃபின், அதாவது மோசாவின் மேலே, நாம் காலுறையின் மேலே மசஹ் செய்வதை நாம் ஒரு காலத்திலும் அங்கீகரித்திருக்க மாட்டோம், தூக்கி எறிந்திருப்போம். ஆனாலும் மோசால அந்த காலுறையின் மீது மசஹ் செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி கொடுத்தார்கள், மேலதான் மசஹ் செய்யணும் நாங்க, ஆனா அழுக்கு ஓட்டி இருக்கிறதெல்லாம் கீழே. அப்ப இது அறிவு அடிப்படையில், என்னுடைய அறிவுக்கு பொருந்தல, என்னுடைய இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வழி இல்ல. இஸ்லாம் அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹினுடைய தூதர் எதை சொன்னார்களோ, அதை தவிர இதுல மூணாவது ஒரு கேள்வி உட்கார்ந்து கேட்கறதுக்கு நமக்கு வழி கிடையாது. அப்போ இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் எழுதுகிறார்கள், இஸ்தவா என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி அவனுக்கென்று உள்ள தனித்தன்மைகள் இருக்கிறதோ அப்படி அமைந்தான், அப்படி அமர்ந்தான் என்று விளங்குவதுதான் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை ஆதார கொள்கையாக இருக்கிறது. இதுல கொஞ்சம் கோட்டை விட்டாலும் கூட அக்கீதால அடிபட்டு போயிரும். அக்கீதா கொள்கை கோட்பாடுகளில் அடிபட்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியே விட்டு, அதுக்கு மேல நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி அல்ல. வரலாறுக்கு நேர் முரண்பாடு,
வரலாறு ஒத்துக்கவே ஒத்துக்காது. இந்த ஆயத்தை வரலாறுகள் ஒரு காலமும் அங்கீகரிக்காது. மக்கத்து குறைசியர்களை பார்த்து இந்த ஆயத்து கேட்கிறது, அல்லாஹுவை எப்படி மறுக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, யாரு மறுத்தா? நாங்க அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் அவர்களிடத்தில் பூமியையும் வானத்தையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், பையப்பூல் உன் அல்லாஹ், குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹு தான் படைத்தான் என்று சொல்லுவார்கள். அப்ப எப்படி அல்லாஹ் சொல்றான், என்ன எப்படி மறுக்கிறீங்கன்னு? ஆயத்துங்க போன வாரமே சொன்னோம், அப்போ எச்சரிக்கையாக கையாள வேண்டிய விதம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னானா, அல்லாஹுவை மறுத்ததை சொல்லவில்லை, அல்லாஹுவினுடைய தூதரை மறுத்ததை அல்லாஹுவை மறுத்ததாக சொன்னார். அல்லாஹுவினுடைய தூதரை மறுத்தது உலகம் அதையும் நம்முடைய அறிவின்படி சிந்திச்சு. அப்போ ரசூல கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல உட்கார வச்சுட்டாங்களா? ரசூல இவங்கதான் என்னுடைய ரசூல் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை மறுத்து விட்டால் ரசூலை மறுத்தார், ரசூலை மறுத்தவர் அல்லாஹுவையும் மறுத்து விட்டார். சொன்னான் சமா என்ற வார்த்தைக்கு இலசமாய் சவ்வாகுன்ன சபா சமாவாத்தி. சமா என்ற வார்த்தை வந்து அரபியில இசு ஜிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பன்மைக்கும் பயன்படுத்தலாம், ஒருமைக்கும் பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை அந்த இடத்துல எடுத்து ஆழ்ந்தார். ஆழ்ந்து விட்டு அடுத்து சொன்னா, சவ்வாகுன்ன சபா சமாவாத்தின், அவற்றை நாம் ஏழு வானங்களாக ஆக்கினோம், ஏழு படித்தரங்களாக, ஏழு வானங்களாக நாம் செவ்வையாக்கினோம். தாம் படைத்த எல்லா பொருட்களை பற்றியும் அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறார், சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது மிக தெளிவாக அல்லாஹுவினுடைய அந்த அல்லாஹுவினுடைய அறிவிலே ஒவ்வொரு நிமிஷமும் அதெல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது என்ன நடக்கும் என்பதும் அவனிடத்திலே முழுக்க முழுக்க அறியப்பட்ட விஷயம். அலீம், எல்லா விஷயங்களையும் அவன் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறார் என்று இந்த ஆயத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இதுக்கு வந்து இப்னு கதீர் இமாம், மிகப்பெரிய தஃப்ஸீருடைய வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இப்னு கதீர் இமாம் அவர்கள் எழுதுகிற போது இதற்கு ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டி எழுதுகிறார்கள். அந்த ஆயத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆயத்துக்கு தெளிவான என்ன விளக்கம்னு அந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிறது. அதாவது நம்ம ஆரம்பத்துல இந்த தஃப்ஸீரை ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், ஒரு ஆயத்துக்கு நம்ம நேரடியாக யாரும் விளக்கத்தை புரிய முடியாது. ஆயத்துக்கு விளக்கம் பார்க்கணும்னா இன்னொரு ஆயத்தை தேடி போகணும். அப்ப அந்த ஆயத்துகள் ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்து விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தந்தார்கள் பார்க்கணும், ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் இதை எப்படி விளங்கிக்கிட்டாங்க, இப்படி போறதுதான் நமக்கு முறைய ஒழிஞ்சு நம்மளா இது இப்படி தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இஸ்லாமிய வரலாறுகளில் இதுவரையும் எந்த சரித்திரமும் கிடையாது. இஸ்லாமிய வரலாறுல இதுவரை நாங்களா இப்படி விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்லாமியனுடைய ஷரியத் அங்கீகரிக்காது, தூக்கி நம்மளை வெளியே எறிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், யாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம அடிக்கடி சொல்லுகிற விஷயம், எந்த ஆயத்துக்கு விளக்கம் புரியணும்னாலும் அந்த ஆயத்தின் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காரணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி விளங்கினார்கள், விளக்கி கொடுத்தார்கள் அப்படின்னு புரிஞ்சாதான் நம்ம இந்த ஆயத்துக்கு சரியான விளக்கத்தை புரிந்தவர்களாக அர்த்தம். அதை விடுத்து விட்டு நம்மளே ஒரு இன்னைக்கு உரிய நிலவாடுக்கு இப்படி தாங்க இதுக்கு அர்த்தம் வைக்கணும்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா வட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டோம் என்ற அர்த்தம். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னக்கும் லதக்ஃபுரூன பில்லதி கலக்கல் அர்ல ஃபீ யௌமைனி. இது ஒரு முக்கியமான ஆயத்து. குல் இன்னக்கும் லதக்ஃபுரூன பில்லதி கலக்கல் அர்ல ஃபீ யௌமைனி, இரண்டு நாட்களில் இந்த பூமியை படைத்தானே அந்த இறைவனையா நீங்கள் மறுக்குகிறீர்கள். நபியே நீங்கள் கேளுங்கள், நபியே நீங்கள் அந்த மக்களை பார்த்து கேளுங்கள், இன்னக்கும் லதக்ஃபுரூன, நீங்கள் என்ன அவனையா மறுக்கிறீர்கள், பில்லதி அப்ப எந்த அல்லாஹு அப்படின்னு கேட்டா, கலக்கல் அர்ந்த பியவுமைனி, ரெண்டு நாளிலே இந்த பூமியை அவன் படைத்தான். நாளை குறிப்பிடறான், ரெண்டு நாளிலே இந்த பூமியை அவன் படைத்தான். நீங்கள் அவனுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூமியை, இவ்வளவு பெரிய பூமியை அல்லாஹு தாலா படைச்சு வச்சிருக்கான், அவனுக்கு போய் நீங்கள் இன்னொருவரை சேர்த்து அந்த இடத்திலே வணங்குகிறீர்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டு அடுத்து சொல்றான், தாலிக்க ரப்புல் ஆலமீன், அவன் தான் உலக சர்வ உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை முடிச்சுட்டு அல்லாஹ் திரும்ப அதை பத்தி அப்படியே பேசிட்டே வர்றான், மனிதனுடைய அறிவுக்கு நெருக்கமாக பேசுகிறான். அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், இந்த பூமியின் மீது மலைகளை ஊண்டி வைத்தான், மலைகளை முளைக்குச்சியாக ஆக்கினான், ஊண்டி வச்சான். இன்னும் அதிலே பரக்கத்து செய்தான். தன்னுடைய நியமத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அதன் மீது பரக்கத்து செய்தான். நான்கு நாட்களில் இந்த உலகத்திலே வர இருக்கிற எல்லா ஜனகோடிகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மிருக இனங்களுக்கும் ஓரறிவு ஈரறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு உடைத்த மனிதர்கள் எத்தனை கோடிகள் இந்த உலகத்திலே வர இருக்கிறார்களோ எல்லாருக்கும் உள்ள ரிஸ்கை நிர்ணயம் செய்தார். இந்த ஆயத்து சூரத்துல் அதாவது ஹாமீம் சஜ்தா புஸ்ஸிலத் என்று சொல்லுவார்கள் 41 பத்தாவது ஆயத்துல வருது. முர்ஜா எடுத்து தர்சீர தர்ஜுமாவை பார்த்துக்கலாம். வஜஅல ஃபீஹா ரவாசி, அதிலே அவன் மலைகளை முளைக்குச்சிகளாக ஆக்கினான். அதிலே பரக்கத்தும் செய்தான். இதிலே அவர்களுக்கு உரிய உணவுகளை எல்லாம் தயார் செய்து வைத்தான். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு. ராஜிக்கை விட்டு விட்டு ரிசுக்கை தேடக்கூடிய கூட்டமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ராஜிக்கை விட்டுட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம். எது தேவையோ அதை விட்டுட்டு எது நமக்கு காட்டப்படுகிறதோ அது தேட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு ரிஸ்க்குக்கு பின்னாடி எப்படி ஓ ஹோ ஹோ அடேங்கப்பா, இந்த ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி, ஒரு சொத்துக்காக வேண்டி, ஒரு பங்களாக்காக வேண்டி, அட என்ன பரவாயில்ல விடியா, இது முதல்ல முடிச்சுட்டு இதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் தொழுவ போறது. தொழுவ அப்ப கொஞ்ச நேரம் என்ன பைத்தியாரத்தனம். உங்களுடைய ரிஸ்க்குகளை எல்லாம் ஏதோ ஒரு காலத்திலே முடிவு செய்து விட்டார். இன்று இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அல்லாஹு தஆலா செவ்வை செய்தானோ அன்று உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி புதிதாக முளைத்து வந்து யாரும் முடிப்பதற்கல்ல, உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதெல்லாம் எழுதி முடிக்கப்பட்டவைதான். மாலுன்னு எதுக்கு சொன்னாங்க? அரபியில இந்த பினான்ஸ் பொருளாதாரத்துக்கு பேரு மால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, மண் மாலை இலைகா, யார் பக்கம் அது சாய்கிறதோ, சாய்தல் என்ற அர்த்தம். மாலை அப்படின்னு சொன்னா சாய்ந்தான், ஒரு சைடு சாயறதுக்கு. இந்த மால் இருக்கிறதே ஒரு நேரம் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இப்படி சாயும், இன்னொரு கொஞ்சம் காலம் போச்சுன்னா அப்படி சாயும். யார் பக்கம் சாயும் யாரும் சொல்ல முடியாது. ஒரு 10 வருஷம் அவர் பெரிய கோடீஸ்வரருங்க, 11வது வருஷம் நோட்டாண்டி ஆயிட்டாருங்க, ஊர்ல இன்னொரு ஆள் பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டான், எங்க போச்சு? யாருக்கு சொந்தம் இந்த சொத்துக்கள்? நாளைக்கு மோத்தா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கபூர்ல அள்ளி வச்சு ஒரு புடிய மண்ணள்ளி வாயில ஓட்டு முடிஞ்சு போச்சு. இன்னா இல்லாகி ஓ இன்னா இல்லை ராஜுன்னு முடிச்சு போடுவாங்க. அந்த காசு அப்படி வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கு, அப்படி செலவு பண்ணுவாங்க, இப்படி செலவு பண்ணா ஏதாவது வைப்பா, வேற ஆள் பாக்கெட்டுக்கு போயிடும். போன வருஷம் ரமதான்ல ஜக்காத் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பேசும்போது, முதல்ல பினான்ஸ்னா என்னன்னு விளங்கும், பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு விளங்கினாதான் ஜக்காத்த விளங்க முடியும். எக்கனாமி பத்தி போட நடத்தணும். அப்ப ரொம்ப அந்த சிம்பிள் கான்செப்ட், இன்னைக்கு எப்படி எக்கனாமியை பத்தி சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இன்னைக்கு எப்படி காசு நம்மள்ட்ட வருது போகுதுங்கிறத விளங்கிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நம்ம ஊரை எடுத்து நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர் கிராமத்துல காலையில போய் சாயா குடிக்க போறோம், காலையில எந்திரிச்ச உடனே போய் டீ குடிக்க போறோம், 2 ரூபா காசை கொடுத்து டீயை குடிக்கிறோம், குடிச்சிட்டு நம்ம வந்துட்டோம். அந்த டீ கடைக்காரர் என்ன பண்றாரு, பக்கத்துல பால்காரன்ட்ட பால் வாங்குறாரு, அந்த 2 ரூபா அங்கிருந்து இடம் பெயர்ந்து பால்காரன்ட்ட போயிருச்சு. பால்காரன் மாட்டுக்கு கொள்ளு வாங்குறதுக்காக வேண்டி பக்கத்து ஒரு டவுன்ல போய் கொள்ளு வாங்கிட்டு வரா, மாட்டுக்கு கொள்ளுவாங்க, அந்த 2 ரூபா அங்கிருந்து இடம் பெயர்ந்து டவுனுக்கு போயிடுச்சு. டவுன்ல அங்க இருக்க கடையில இருந்து அப்படியே இடம் பெயர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போகுது. அங்கிருந்து மொத்த தொழில் கொள்முதல் எங்கே செய்யப்படுகிறதோ அவர்கிட்ட மேல உள்ளவர்கிட்ட போகுது, அதுக்கு மேல இதை எவன் தயாரிக்கிறானோ அவன்ட போகுது. ஆக மொத்தம் 2 ரூபா அப்படிதான் உலகத்துல இருக்கு, 2 ரூபா அப்படிதான் உலகத்துல இருக்கு. டீ குடிக்கிறவர் டீ குடிச்சார், மாடு வாங்கினவர் மாடு வச்சிருக்கவர் அவர் பால் கலந்ததுக்கு கொள்ளு வாங்கி போட்டார், கடை வச்சிருக்கவன் அவன் அவனுடைய பிசினஸ் நடத்திக்கிட்டான், மேல இருக்கவனுக்கு அவனுக்கும் காசு கிடைச்சு போகுது. அப்ப இந்த 2 ரூபா யார் பாக்கெட்லயாவது எங்கேயாவது தங்கிக்கிட்டு இருக்கா? இதுக்கு பேர் தான் மாலுன்னு சொன்னாங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்கு. தமிழ்ல கூட செல்வார்களை, செல்வோம் என்று சொன்னால் சென்னுகிட்டே இருப்போம், நாங்க எங்கேயும் நின்று இது வரையும் பழக்கம் இல்லவாப்பா எங்களுக்கு, நாங்க போய்கிட்டே இருப்போம் இப்படி பாக்கெட்ல ஏறி ஏறி. ஆனால் அவரவர்களுடைய தேவைகள் அங்கங்கு முடிந்து கொண்டு போகிறது. அதனால இந்த சொந்த சொத்து எங்களுக்குரிய நாங்கெல்லாம் யார் யாருன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு மோட்டா போனா நீனும் மண்ணோட மண்ணு. ஆனால் பொருளாதாரம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தது, அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. யாருக்கு போனோமோ அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கும். அதுல யாரும் உரிமை கொண்டாடுவதற்கு வழி கிடையாது. அப்போ கத்தர ஃபீஹா அக்வாதஹா, அல்லாஹு தஆலா நமக்குரிய ரிஸ்க்குகளை எல்லாம் முன்னாலே ஏற்படுத்தி வச்சுட்டான். அப்ப இந்த இடத்துல விளங்க வேண்டிய விஷயம், அந்த பெரியார் அவர்கள் சொன்னார்களே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், இப்னு அத்தா என்று சொல்லுகிற அந்த பெரியார்கள் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்தை உங்களுக்கென்றே கிடைத்தான், அதில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தான், தானா வளைஞ்சு கொடுக்கும் நின்று கொடுக்கும் என்ன செய்யணுமோ அல்லாஹுக்கென்று உள்ளவர்கள் இந்த அப்படின்னு சொன்னா, இன்னா இல்லா இவன் இன்னா இளைகிராஜு, கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது, நீ தேடி ஓடிக்கொண்டே இருப்பாய், கிடைக்காது, கொஞ்சம் திரும்பி இப்படி இந்த சைடு, அதற்கு சொந்தக்காரனான மாலிக்கான ராசிக்கான அவனடை அவனை நீ பிடித்துக் கொண்டா என்று சொன்னால் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப லேசு. நாம் அடிக்கடி சொல்லுகிற ஹதீஸ், அன்னக்கும் தத்தவக்கல் உன அல்லாஹி ஹக்குலி தருசிக்தும் கமா துருசகுத்தைர் தகுது ஹிமாஸ் வதருன்னக்கும் தத்தவக்கல் அல்லாஹுவின் மீது நீங்கள் இப்படி நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால், பறவைகளுக்கு உணவு கொடுப்பதை போன்று நாம் உங்களுக்கு கொடுப்போம். தகுது ஹிமாஸ், காலையில போகும்போது எந்த பறவையும் கை கட்டிக்கிட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு வேலைக்கு போறது கிடையாது. சாதாரணமா பறந்து போகும்போது பறந்து போகிறது, திரும்ப சாயங்காலம் வரும்போது வயிறு நிறைந்து திரும்பி வருகிறது. இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி திரும்ப நாம் இன்னொரு சின்ன விளக்கம், லௌகானத்தில் அருசாக்கு தஜிரி அலல் ஹிஜா, அறிவின் மீதுதான் இந்த செயல்பாடுகள். நமக்கு கிடைக்கிற காசு எல்லாம், நமக்கு கிடைக்கிற பொருளாதாரம் எல்லாம் அறிவின் மீதுதான் இருக்கும் என்பது இந்த உலகத்தினுடைய நியதியாக இருந்திருந்தால், லௌகானத்தில் அருசாக்கு தஜிரி அலல் ஹிஜா, இதன் ஹலக்கினல் பகாயிமும் உலகத்திலே உள்ள மிருகங்கள், உலகத்திலே உள்ள மரம் செடிகுடிகள், உலகத்திலே உள்ள மனிதனை தவிர மற்ற உள்ளதெல்லாம் அறிவு இல்லாததுனால செத்து போயிருக்கும். அப்படி எந்த மாடும் சோறு கிடைக்காம செத்து போனதா? இதுவரையும் செத்து சரித்திரங்கள் கிடையாது. ஆகவே மனிதா, இப்பனாலும் விலங்கு உன்னை படைத்து, இந்த வானத்தை படைத்து, உனக்கென்றே பூமியை படைத்து, உனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்க ஆக்கி கொடுத்து, உனக்குரிய ரிசுக்குகளை கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னே நிர்ணயித்து வச்சுட்டு நீ வெளியே வந்து அப்பா என்ன வணங்கு, என்னை வணங்குவது மட்டும்தான் உனக்கு நோக்கமே தவிர வேற ஒண்ணு இல்ல, வேற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடியும் நம்முடைய நிலைப்பாடுகள் மாறினால் ஐயோ கை சேதம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல திரும்ப சொல்றான், மேல சொன்னான், ரெண்டு நாட்களில் அவன் பூமியை படைத்தான், அவனுக்கா நீங்கள், அதாவது அவனுக்கா நீங்கள் வந்து இணை கற்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஆயத்துல சொன்னா, பூமியை படைச்சாலா அதன் மீது மலைகளை இட்டான், மலைகளை, அப்போ மலைகளை இட்டுட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்றான், சும்மஸ்தவா இலசமாயி, அவன் வானத்தின் பக்கம் கவனத்தை திருப்பினான், அது புக மண்டலமா இருந்துச்சு. அல்ல, நல்ல புரிய வேண்டிய ஒரு ஆயத்து இது. சும்மஸ்தவா இலசமாயி, அவன் வானத்தின் பக்கம் திருப்பினான், தன்னுடைய கருத்தை திருப்பினான், அது புகை மண்டலமாக இருந்தது. அதை அல்லாஹ் தஆலா சரி செய்து விட்டு அந்த வானத்திற்கு சொன்னான், நீங்கள் அடிபணிந்தோ அல்லது முரண்டு குடிச்சோ. ஸ்கூல்ல கூட்டிட்டு போறதுல ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒன்னாவது ஸ்கூலு, சில ஸ்கூல்களுக்கு புள்ள போகும்போது தானா பேக்க தூக்கி போட்டு ஏறி ஸ்கூலுக்கு டாடா அப்படின்னு கிளம்பி போயிரும். இன்னொரு ஸ்கூல்களுக்கு பிள்ளை அனுப்பும் போது ரெண்டு டம் டம்னு ரெண்டு அடிச்சு அந்த வேனுக்குள்ள தள்ளி அந்த பேக்கோடு அந்த புள்ள போய் உள்ள உளுந்து அது செதறி அதை அள்ளி வச்சு திரும்ப அங்கேருந்து கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டு அது திரும்ப வரும்போது அழுதுகிட்டே வரும் அந்த புள்ள. இப்படி இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் விரும்பி வாருங்கள் அல்லது விரும்பாமல் வாருங்கள், வந்து எனக்கு சஜதா செய்யுங்க, எனக்கு மண்டிடுங்கள். உடனே அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் இது மனிதனுடைய கான்செப்ட், சயின்ஸ், அறிவு, இது எல்லாத்துக்கும் விளங்காது. மனிதனுடைய அறிவு, அவனுடைய ஞானம், இதெல்லாம் போக முடியாது, போறதுக்கு வழியே கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்லித்தரா, இதை எப்படி படிச்சோன்னு நம்மள்கிட்ட கேளு, நம்ம தான் இதுக்கு ஹக்குதார். வெளியேடர்களை நாம் துணையாளர்களாக ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது, தெரியாது. ஆனா கான்செப்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதற்கு உரியவர்கள் நாம். இந்த வானத்தை எப்படி படைத்தோம்? ரெண்டு நாள்களில் படைத்தோம். படைத்ததற்குரிய சரித்திரத்தை நம்ம சொல்றோம். அல்ல ஆரம்பிக்கா பூமியினுடைய பூகோள அமைப்புகளையும் வானத்தினுடைய அந்த அஸ்ட்ராலஜி வானமண்டல அமைப்புகளையும் பற்றி இப்ப நம்ம பாடம் நடத்துறோம். நீ கேட்டுக்க, நீ விளங்கி வச்சிருக்க அறிவு, நீ விளங்கி வச்சிருக்க சயின்ஸ், இதெல்லாம் ஒரு அனுகூலங்கள், இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் படைத்து அதை பராமரித்துக் கொண்டிருக்கிற நாம் சொல்லுகிறோம், இந்த பூமியை ரெண்டு நாட்களிலே நாம் படைத்தோம், அதற்கப்புறம் அதற்கு மீது அந்த அதாவது முளை குச்சிகளாக நாம் மலைகளை இட்டோம், பாறைகளை இட்டோம், மலைகளை இட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம வானத்தின் பக்கம் பார்த்தோம், அதெல்லாம் துகானாக இருந்தது, அதாவது புகை மண்டலமாக இருந்தது. நம்ம அப்ப அந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொன்னோம், நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து சஜதா செய்யுங்கன்னு. காலத்தான் அப்ப அந்த ரெண்டும் சொன்ன அந்த வானமும் பூமியும் சொல்லியது, அத்தைனா தாயின், ஏன் ரப்பே உனக்கு மறுத்து உனக்கு முரண்டு பிடிச்சு அப்படி வந்து சஜதா செய்யணுமா? கிடையவே கிடையாது. உன்னை பற்றி எல்லா நிலைகளையும் அறிந்த நாங்கள், நீ எப்படி எங்களை படைத்து வைத்திருக்கிறாய் என்பதை பற்றி அறிந்த நாங்கள் எப்படி முரண்டு பிடிச்சு வருவோம்? வந்துட்டோம் ரப்பே, அத்தைனா தாயின், உன்னிடத்திலே சரண்டர் ஆகக்கூடியவர்களாக நாம வந்துட்டோம்னு அந்த வானமும் சொல்லியது, பூமியும் சொல்லியதாக குர்ஆன் சாட்சி வருகிறது, அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அப்போ அதோடு அல்லாஹ் நிறுத்தில்ல. அப்புறம் சொன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம், அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோமே, இப்ப அல்லாஹ் பாடம் நடத்தினா நம்ம எப்படி படைச்சோம், ரெண்டு நாட்கள்ல பூமியை படைச்சு வானத்தை அதுக்கு முளை குச்சிகளை இட்டு அதிலே சாப்பாடுகளை அமைத்து கொடுத்தது ஒரு விதம். அடுத்து வானத்தின் பக்கம் திரும்பி பார்த்தோம், வானத்தினுடைய நிலைகள் இப்படி இருந்தது. அப்ப வானத்தை நம்ம செவ்வையாக்கணும் நாடணும், ரெண்டு நம்மள்கிட்ட வந்துருச்சு. அடுத்து சொல்றான் இப்ப கதா உன்ன சப அசமாவாத்தின், அடுத்த இரண்டு நாட்களில் அல்லாஹ் அந்த வானங்களை சீர் செய்தான் என்றால் முடிச்சிட்டோம். வானத்தை முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான் அந்த வானத்தை ஏழாக நாம் செவ்வையாக ஆக்கினோம். ஆக்கிட்டு அடுத்து சொல்றான் அம்ரஹா, ஒவ்வொரு வானத்திற்கும் என்ன செயல்பாடுகள் என்று நாம் நிரூபித்துக் கொடுத்தோம், அதற்கு நிர்ணயித்து கொடுத்தோம். ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க இல்லையா, நம்ம ஆபீஸ்ல போன உடனே அவங்க உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்குரிய டியூட்டி ரெஸ்பான்ஸ், நீங்க இது இது செய்யணும் அப்பான்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு வானமும் என்ன டியூட்டியை செய்யணும்னு அன்னைக்கே நம்ம முடிவு பண்ணிட்டு அதன் கையிலே பொறுப்புகளை கொடுத்தோம். அப்படி ஆயத்து வருது. அவுஹா ஃபீகுல்லி சமாயின் அம்ரஹா, ஒவ்வொரு வானத்திற்கும் அதனுடைய விஷயங்களை அதனுடைய பொறுப்புகளை நாம் அறிவித்தோம். வஸ்ஸய்யன்ன ஸமா அத்துன்யா பிமஸாபி, பூமிக்கு அருகிலே இருக்கிற இந்த முதல் வானத்தை பூமியோடு ஒட்டி இருக்கிற வானத்திலே வஸ்ஸய்யன்ன ஸமா அத்துன்யா பிமஸாபிஹ, விளக்குகளை கொண்டு நாம் அலங்கரித்தோம். வஹிஃப்லா, இன்னும் பாதுகாப்பையும் நாம் பலப்படுத்தினோம். அல்லாஹ்வோட பேச்சு இப்படி இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, இன்னைக்கு அவங்க அறிவியல் அறிஞர்கள் வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்றான், இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்றான். 1500 ஆண்டுகளுக்கு முன்னே அப்படி சொல்லிட்டு போயிட்டா ஏங்க, இன்னைக்கு இந்த காலத்துல ஸ்பேஸ்னா இதுதான், அது அதுல இப்படித்தான் இருக்கு, பூமி இப்படித்தான் இருக்கு, அது அதுல உள்ள அந்த கிரகணங்கள் இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சு புரிஞ்ச காலத்துல நம்ம இந்த ஆயத்தை படிக்கும் போது இப்படி இருக்கு. 1500 ஆண்டுகளுக்கு முன்னா ஸ்பேஸ், பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும், குதிரையில ஏறிதான் போகணும் அல்லது ஒட்டகத்துல ஏறி போகணும். அந்த காலத்திலே அந்த மனிதர்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் பேசியது, ஏழு வானத்தையும் படைச்சுட்டான். அப்போ படைச்சிட்டு அதுக்குரிய செயல்களையும் அதற்குரிய என்ன என்ன செய்யணுங்கிற செயலையும் ஒப்படைத்தான். பூமிக்கு அருகாமையிலே இருக்கிற வானத்தை நட்சத்திரங்களை கொண்டு அலங்குபடுத்தினான். இன்னும் பாதுகாவலர்களை கொண்டு பாதுகாப்பை கொண்டு தக்தீருல் அதீஸுல் அலீம், இது எல்லாம் அறிந்த அந்த அல்லாஹுவினுடைய அவனுடைய குதிரத்தாக இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கிறோம். இன்னைக்கு உள்ள காலத்துல பார்த்தா, அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஓசோன் லேயரை பத்தி நம்ம பேசணும், ஓசோன் லேயர் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல போய் கண்டுபிடிச்சு பாக்குறான் கொஞ்சம் புழுதி இருக்கு, அதுல என்ன சொல்றான் கொஞ்சம் புழுதி இருக்கு, கொஞ்சம் கருப்பான டார்க்னஸ் இருக்கு, அப்புறம் சில அதுல உள்ள சில கெமிக்கல்ஸ் அதெல்லாம் கலந்து இருக்கு. அதுல வேற ஒண்ணும், அதாவது ஓசோன் லேயர் என்பது ஏதாவது ஒரு பொருளை கொண்டு படைச்சு வெட்டி அது மேல அப்படி நிக்கிறதல்ல, இதெல்லாம் ஸ்பேஸ் வெற்றிடம் தான். ஆனா அதிலே சில வாயுகள் அடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வாயுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சூரியனில் இருந்து வருகிற அந்த அல்ட்ரா வயலட் என்று சொல்லுகிற அந்த கதிர்களை தடுத்து நிறுத்தி கொள்ளுகிறது. அல்ட்ரா வயலட் மேலே புடிச்சுக்குச்சு. இது என்ன இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வஹிய துஹானுன், வானம் இருக்கிறதே அது ஒரு ஸ்பேஸ் தான். வானம் இருக்கு, இன்னைக்கு வானத்தை பத்தி எவ்வளவு ஆராய்ச்சி போடுறாங்க, ஆனா வானம் இருக்கிறது அது ஒரு ஸ்பேஸ், ஒரு திறந்த வெளி, ஒரு வாயு மண்டலம் அது. அதை நாம் ஏழாக செவ்வையாக ஆக்கினோம். இன்னும் தெரியல, நம்ம முதல் வானத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் சொல்றான் முதல் வானத்திலே நாம் உங்களுக்கு தெரிவதற்காக வேண்டி மசாபீக ஒளி விளக்குகளை ஏற்படுத்தினோம். இது எங்க இருக்கு, முதல் வானத்துல. இன்னும் அந்த சூரியனை அல்லது அந்த நட்சத்திரத்தை போய் மனுஷனால என்ன நடக்குதுன்னு புரிய முடியல, எங்கேதோ வருதுங்கிறான். இந்த மசாபீக எல்லாம் சொல்றானே, முதல் வானத்திலே நாம் ஏற்படுத்தி இருக்கோம்னு அந்த மசாபீகை பற்றி புரிவதற்கே மனிதனுக்கு இன்னும் காலம் கொள்ள, அவன் சொல்றான் எத்தனையோ ஒளி ஆண்டுகள் இங்கிருந்து போனாதான் அங்க போய் சேர முடியும், அதுக்குள்ளே அடி மோட்டா போயிடும் அவன் ஒளி ஆண்டுகள் அப்படி சரட்டுன்னு போச்சுனா, அந்த ஒளியினுடைய கணக்கு இருக்குல்ல அப்படி போச்சுனாதான் அதை போய் அடைய முடியும். அந்த காலத்து அவ்வளவு தூரம் இருக்குங்களாம். அல்லாஹ் என்ன சொல்றான், இதை நாம் உங்களுக்கு முதல் வானத்திலே ஏற்படுத்தியிருக்க, அதுக்கு மேல ஏழு வானம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல்பாடு இருக்கு. அதுல முதல் வானத்திலே ஹிஃபா, பாதுகாப்பாயும் பாதுகாவலர்களையும் ஏற்படுத்தி, அதுல பாதுகாவலரும் இருக்காங்க, உங்களுக்கு அதுல பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு வேண்டாம் நம்ம ஓசோன் லேயர் சொல்லிக்கலாம், ஆனா இது வந்து இதுதான் கருத்து என்பதல்ல, இன்னைக்கு சொல்ற அறிவு அப்படின்னு, ஓஹோ இது வேண்டாம் அல்லாஹினுடைய கருத்துல இதுவும் இருக்கலாம். அப்போ அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், ஹிஃபா அதாவது அடுத்ததாக கேட்கிறான், இவ்வளவு சொல்லியும் நபியே திரும்பவும் அவர்கள் மறுத்தார்கள் என்று சொன்னார். இவ்வளவே நம்ம சொல்லிட்டோம், ஏழு வானத்தை பூமியை எப்படி படைத்தோம்னு ஒரு பெரிய பாடமே நடத்திட்டோம், ஹிஸ்டரிய நடத்துறோம். ரெண்டு நாள்ல பூமிய மலையை ஏற்படுத்தி அதுக்கு மேல வானத்தை படைச்சு இப்படி அதற்குரிய செயல்பாடுகளை எல்லாம் நாம் தானே கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டோம். இதற்கு பின்பும் அவர்கள் மறுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆது சமூது கூட்டத்திற்கு ஏற்பட்ட அந்த பேரிடி முழக்கம் தான் அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்பதாக நபியே நீங்கள் அந்த கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். ஏன்னா இவ்வளவையும் நம்ம எடுத்து காட்டிட்டோம், இவ்வளவும் சொன்னது பின்னாடி அப்படித்தான் அப்படின்ட்டு போனா சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட அது அறிவிலே பொருந்தாது, பொருந்தி கொள்ளாது. ஏன்னா இவ்வளவு என்னவா கொஞ்ச நெஞ்ச உபதேசமா கொட்டி தீர்க்கப்பட்டிருக்கிறதே. நம்மால் சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு சொல்றது, மாட்டை விட கேளுங்க, மா எரும மாட்டு மேல ஒளவேஞ்சா மாதிரி அப்படியே இருக்காரு. ஒரு நண்பர் வந்து அன்னைக்கு அழகான ஒரு கேள்வி வச்சாரு, அது எப்படி அதற்கு திருக்குறள்ல அல்லாஹ் மனுஷனை பார்த்து மாடுங்கிறான், உடத்துல அல்லாஹ் சொல்றான் ஹைவான் மிருகத்துக்கு ஒப்பானவன் இந்த மனிதன், மிருகத்தை விட கேவலமானவன்னு சொல்லி போட்டான், மிருகத்தை விட கேவலமானவன் ஒரு ஆயத்து சர்டிபிகேட் கொடுத்துருச்சு. இன்னொரு ஆயத்துல அல்லா பேசும்போது பேசுறா மனிதனை மாதிரி ஒரு சிறப்பான பொருளை இந்த உலகத்துல நம்ம படைக்கவே இல்லை. அஹ்சன், இவனுடைய தகலீக் இருக்கிறது, இவனுடைய படைப்பு இருக்கிறது, இவன் ரொம்ப சூப்பர் உலகத்துல அப்படி பேசிக்கிட்டு இருக்க அல்லா திடீர்னு பார்த்து மாடு மிருகம் அப்படிங்கிறான், என்ன பொருத்தம் இல்லாம இருக்கு இடிக்கு எங்கயோ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவரு சொல்லும் போது சொன்னேன், முதல்ல ஆயத்தை ஃபுல்லா படிச்சு, ஆயத்தை இந்த அறவுரை ஆயத்தை படிச்சாலே இப்படி ஒரு பிரச்சனையே ஆயிப்போம், எதையும் வந்து பாதி பாதியா படிச்சோம் அப்படின்னு சொன்னாலே என்னைக்குமே பிரச்சனை தான். அப்ப முழுசா படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய விளக்கத்தை தானா அந்த ஆயத்துக்கு மேல உள்ள பகுதி சொல்லுகிறது. அந்த ஆயத்துக்கு மேல உள்ள பகுதி எந்த ஆயத்துல அல்லாஹ் மனுஷனை பார்த்து மிருகங்கிறானோ அங்க சில விஷயங்களை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் மிருகம் இவன் அப்படின்னு. என்ன அப்படி சொன்னா அப்படின்னு கேட்டா உலகும் குழுவும் அவர்களுக்கு இதயம் இருக்கும் ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். நல்ல இதயத்தனமாக கொடுத்திருக்க அந்த இதயம் அறிவு எல்லாம் வேலை செய்யும். உலகும் குழுவும் லாயப்கூ நபிகா, உலகும் ஆதானும் லாயஸ்மூ நபிகா, உலகும் அயுனும் லாயுசீனு நபிகா, கண்ணிருந்தும் பார்க்காதவர்கள், காதிருந்தும் கேட்பாதவர்கள், இதயம் இருந்தும் சிந்திக்காதவர்கள் இருக்கிறார்களே, உலகும் அயுனும் லாய்வு சீரும் நபியா, உலாய்க்கு கல்லண்ணாம், இவன் மிருகத்துக்கு ஒப்பானவன், இவன் மிருகத்துக்கு ஒப்பானவன், கண்ணை கொடுத்து காதை கொடுத்து இதயத்தை கொடுத்து நம்முடைய அத்தாட்சிகளை பார்க்க, நம்முடைய அத்தாட்சிகளை பற்றி கேட்க, நம்முடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திக்க இத்தனை டிவைஸையும் கொடுத்த பின்னாடி இதெல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டுட்டு வேற என்னத்தையோ இவன் பார்த்துட்டு இருக்கான்னு நம்மளே கேட்போம்ல. மனுஷனா மிருகமானு அதே மாதிரி கேட்கலாம், மிருகம் அதை விட கொஞ்சம் கேவலம். ஏன்னா அந்த மாடுகளும் அந்த ஆடுகளும் கூட ரப்பை திக்கர் செய்து கொண்டிருக்கிறது, அது கூட உனக்கு நசீப் இல்லைன்னா அதை விட ஒரு படி கீழே போயிட்டே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அதுதான் அந்த இடத்துல விளக்கம். அந்த ஆயத்துல அந்த இடத்துல மனுஷன் அழகானவன் தான், அதற்கு கொடுக்கப்பட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை உரிய முறையிலே பயன்படுத்தாவிட்டால் மிருகத்தை விட கீழே போயிட்டா அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அந்த ஆது சமூதனுடைய எச்சரிக்கைகளை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள், நம்ம அப்படி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ஆயத்தை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு நாளையில் அல்லாஹு தாலா பூமியை படைச்சே அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த ரெண்டு நாளை அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னாடி வரும்போது விளக்கம் சொல்றோம். அப்ப இதுல ஹதீசுகளும் சில ஹதீசுகளே வருகிறது, அல்லாஹு தாலா எந்தெந்த நாளையில எப்படி பூமியை படைச்சான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீசு கிதாபுகளிலே பதிவாகியிருக்கிறது. அப்ப இதே அடிப்படையில உள்ள அடுத்த ஆயத்துக்களை பார்த்தால் அதுல எழுதுறாங்க, இது ஒரு நல்ல ஆயத்து, இதை கேளுங்க, அந்தும் அஷத்து கல்கன் நாசியாத் என்ற சூரா, அடிக்கடி தொழுகையில பள்ளியாசல்ல சுகுல எல்லாம் ஓதுவாக அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இதை நல்ல மனசுல இறக்கிங்க, முக்கியமான ஒரு ஆயத்து. அந்தும் அஷத்து கல்கன் அமிஸ்மா உ பனாஹா, என்ன நீங்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய படைப்பா அல்லது வானமா அல்லாஹ் கேக்குறான். அந்தும் அஷத்து கல்கன் அமிஸ்மா உ பனாஹா, என்ன நீங்க தான் ரொம்ப கெட்டியான, நாங்கள் யார் யா அப்படின்னு உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் நிமிந்து பாரு வானத்துல எவ்வளவு பெருத்து வச்சிருக்கோம், குச்சி இல்ல இது இல்ல இடையில உள்ள தடுப்புகள் இல்ல, அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அது பாட்டுக்கு நிக்கிறே, அப்ப நீ பெருசா வானம் பெருசா கொஞ்சம் பாரு அல்ல கேக்கலாம், நீ பெருசா வானம் பெருசா கொஞ்சம் பாரு. அந்தும் அஷத்து கல்கன் அமிஸ்மா உ பனாஹா, அந்த வானத்தையே அவன் தான் படைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அட இன்னும் புரியலையா, அதையே அவன் தான் படைச்சு வச்சிருக்கான், இதெல்லாம் எதுக்குங்க இவ்வளவு பேச்சு எதுக்கு. அதை பத்தி தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அறிவில்லாமல் ஆயிரம் ரக்காயத்துகள் தொழுவதற்கும் எந்த சமமும் கிடையாது. ஆனா அந்த அறிவோட ரெண்டு ரக்காயத்துகள் தொழுவது இருக்கிறதே எங்கே போயிடும். அப்ப அந்த அல்லாஹ்வினுடைய அந்த ஏகத்துவ தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே அதை உள்ள ஏத்திக்கங்க முதல்ல. அப்ப அதுக்கெல்லாம் சொல்றான் பாரு இந்த வானத்தை பாரு நம்ம எப்படி படைச்சு வச்சிருக்கோம். அன்தும் அஷத்து கல்கன் அமிசமா உபனாகா, என்ன நீங்க ரொம்ப கெட்டியான படைப்பா அல்லது வானமா, அவன் தான் அந்த வானத்தை பனாகா அவன் அதை உருவாக்கினான். அதனுடைய அதனுடைய மேல் பகுதியை அவன் உயர்த்தி வைத்தான். ரஃப சம்கஹா அதனுடைய மேல் பகுதியை அவன் உயர்த்தினான். ஃபஸவ்வாஹா இன்னும் அதை சரியும் செய்தான், மேல் பகுதியை உயர்த்தி பிடிச்சு அதை சரி செய்தான். அப்புறம் அடுத்த ஆயத்துல சொன்னான் இந்த இரவினுடைய பகுதியை இருளாக ஆக்கினான். அகத்தஷ லைலஹா இரவினுடைய பகுதியை இருளாக ஆக்கினான். அதிலே மறுநாள் வருகிற போது பகல் பகுதியிலே ஒளியை கொண்டு வந்தான். அதனுடைய பகல் பகுதியை வெளிச்சமாக ஆக்கினான். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இந்த பூமியை ஒரே விரிப்பாக விரித்தான். அந்த பூமியில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை கொண்டு வந்தான். சாப்பிடுகிற அந்த விளை நிலங்களை ஏற்படுத்தினான். பூமியை அல்லாஹ் முளைக்குச்சிகளாக்கி நட்டான். அதிலே உங்களுக்கும் உங்களோடு இருக்கிற கால்நடைகளுக்கும் சாப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தான். வருகிற இந்த சூறாவில இந்த ஆயத்துக்கு எடுத்து தர்ஜுமா முடிஞ்சா படிச்சு பாருங்க. அதாவது 27வது வசனத்திலே வருகிறது. அப்படியே கேட்கிறான் அல்லாஹ் ஒண்ணு கேட்கிறான், நீ பெரிய ஆளா வானத்தை படிச்ச, வானத்தை பாரு அந்த வானத்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி பிடித்தான், அதை செவ்வையாக ஆக்கினான், அதுக்கு பின்னாடி பூமியை கொண்டு வந்தான், அதில் சாப்பாடுகளை ஏற்படுத்தி உங்களுக்கும் உங்களோடு வாழுகிற அந்த மிருக இனங்களுக்கும் அல்லாஹு தஆலா உணவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்போ இந்த ஆயத்து சொல்லும் போது ஒரு சின்ன தஃப்சீர் முஃபஸ்ஸிரீன்களிடையே இந்த ஆயத்தை வைத்து ஒரு கருத்தை இந்த இடத்திலே ஒரு புதிய கருத்தை சொல்லுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மேல சொல்லிட்டான் நீ பெரிய ஆளா வானம் பெருசான்னு கேட்டான். கேட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான் ரஃப சம்கஹா ஃபஸவ்வாஹா வானத்தை உயர்த்து பிடித்து அதை செய்து செய்தான். அதுக்கடுத்து இரவு பகலை கொண்டு வந்தான். இந்த பூமியை அதற்கு பின்னால் அவன் சித்தம் செய்தான் சரி செய்தான் வருகிறது. ஒரு முக்கியமான விஷயம் வழங்கணும். இஸ்லாமிய கான்செப்ட் படி இந்த உலகத்தில் முதல் முதல் படைக்கப்பட்டது பூமி, இரண்டாவது படைக்கப்பட்டது வானம். இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அப்படித்தான் சொல்லி தருது. நம்ம அப்படித்தான் விளங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அல்லாஹ் என்ன சொல்றான், முதலிலே நாம் பூமியை படைத்தோம். ஹதீஸ்ல வருது எப்படி அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்தான் என்பதை வரலாறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்ல சொல்லும் போது சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸ்ல வருது அல்லாஹ் வந்து எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் இருந்தார். அப்போ கான அர்ஷுஹு அலல் மா, தண்ணீரின் மீது அல்லாஹ்வினுடைய அரிசி இருந்துச்சு. முதல்ல அரிசை படைச்சான், அரிசை படைச்சு அல்லாஹ் தண்ணி மேலே அமர்ந்திருந்தான், அரிசின் மீது இருந்தது, அரிசி இருந்தது அதன் மேல அல்லாஹ் இருந்தான். அப்ப இந்த பூமியை வானத்தை படைக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது அதை உயர்த்தி நோக்கினான். அந்த தண்ணியில இருந்து ஒரு பகுதி பறந்து போய் அப்படி மேல நின்னுச்சு. தண்ணியில இருந்து வைப்ரேட், அதாவது எவாப்ரேட் ஆகுது, எவாப்ரேட், அதே மாதிரி எவாப்ரேட் ஆகி போய் மேல ஒரு பகுதி நின்னுச்சு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா அந்த அந்த அதனுடைய கீழ்ப்பகுதியில இருந்த தண்ணீரினுடைய பகுதி கழிந்ததனால் மீதி பகுதி பூமியாக வற்றி வறண்டது. இப்படி ஹதீஸ்ல வருது, மீதி உள்ள பகுதிகள் வறண்டு போயது, அது நிலமாக ஆனது. மேலே உள்ள பகுதி இருக்கிறது, அல்லாஹ் அதை திரும்ப வந்து அந்த வானத்தை செவ்வை செய்தான். அதற்கு பின்னால் அதை ஏழு வானங்களாக அல்லாஹ் ஆக்க முடிவு செய்து ஏழு தட்டுகளாக அதை ஆக்கினான். அப்புறம் அதற்கு பின் பூமியிலே திரும்ப பூமியினுடைய நிலைவாடுகளை அதே போன்று ஏழாக ஆக்கினான். அதற்கும் ஹதீஸ்ல அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லும் போது சொல்றான், ஆயத்துல வருது அத்தியாயத்தில் வருகிறது. எப்படி வந்து வானத்துக்கு ஏழு பகுதிகள் இருக்கிறதோ, ஏழு தட்டுகள் இருக்கிறதோ, அதே மாதிரி பூமிக்கும் அல்லாஹ் ஏழு தட்டுகளை ஆக்கினான். ஆக்கினான். வானத்துக்கு இருப்பது போன்ற இதுக்கும் ஆக்கினான் அப்படிங்கிறதுக்கும், அப்ப பூமியும் வானங்களும் ஏழேழு தட்டு கொண்டது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல இருந்து நம்ம இப்ப அடிப்படை அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹு தஆலா முதல்ல பூமியை படைச்சான், அதுக்கு பின்னாடி வானத்தை படைச்சான் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லி தருகிற கான்செப்ட். ஆனா இந்த நாசியாத் என்ற சூராவில் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ரஃபஅ ஸம்கஹ எடுத்த உடனே என்ன செய்யற, வானத்தை யார் படைச்சா, நம்ம தான் அந்த வானத்தை விட பெரியவர்கள், நீங்களா வானமானு கேட்டுட்டு அதை நாம் உயர்த்தி பிடித்தோம், அதற்கு பின்னால நம்ம என்ன செஞ்சோம், இந்த பூமியை செவ்வையாக ஆக்கினோம், சரிபடுத்தினோம்னு வருது. இப்ப இது வந்து முரண்பாடாக இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய உலகத்தில இருக்கக்கூடிய ஓரியன்டலிஸ்ட் என்ற ஒரு குரூப் இருக்காங்க, ஓரியன்டலிஸ்ட். அவங்க என்னன்னா, குர்ஆனை இப்படி பிச்சு பிச்சு ஆராய்ஞ்சு இதுல விளக்கம் கேட்கறதான், இங்க பாரியா இப்படி சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன சொல்ற. அப்ப நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு இது இப்படி நான் அவங்க பன்னெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது எப்படி, அவங்க இப்படி வாழ்ந்தது, ஏதாவது ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும் போது இப்படி ஆகி போச்சேன்னு இவர்களுடைய பார்வையை அந்த ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லுகிற அந்த கருவி அவர்களுடைய சிந்தனை அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு நுக்குத்தாவை, ஏதாவது ஒரு குறையை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் தான். அப்ப அவன் உடனே இந்த ஆயத்தை பார்த்துட்டு கேட்டான், என்னயா இதுவரை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தே பூமியை தான் அல்லாஹ் படைச்சான், ஆனா இதுல வேற மாதிரி வருது, எல்லாம் வானத்தை படைச்சான் அப்படின்னு முதல்ல வருது, பூமி அதுக்கு பின்னாடி தானே படைச்சான்னு வருது. அப்ப குர்ஆன் என்ன முரண்பாடா? இந்த சைக்கிள் கேப்ல ஒரு விஷயத்தை நான் முக்கியமா சொல்லி ஆகணும். இந்த ஆயத்திற்கு ஒரு மறக்க முடியாது, என்னிடத்துல என்னை உலுக்கி விட்ட ஒரு ஆயத்து இந்த ஆயத்து, என்ன அப்படி ஒரு ஆட் ஆட்டி விட்டுருச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய மேற்படிப்புக்காக வேண்டி சென்னையில வந்து தங்கியிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது ஆராய்ச்சி வகுப்புகள், ஆராய்ச்சி வகுப்புகள்ங்கிறது நம்ம ஸ்கூல் மாறி போட்டு கிளாஸ் போட்டுலாம் நடத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க போய் லைப்ரரியில தேடிக்கணும், அவங்கவுங்க படிச்சுக்கணும், அவங்கவுங்க படிச்சதை எழுதி சப்மிட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எந்த கேர் அங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து வாப்பா உட்காருப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ படிச்சு அவங்க எழுதிக்கிட்டு அவங்களுக்கு உண்டு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப என்னுடைய துறையினுடைய தலைவராகவும் என்னுடைய ஆசானாக எனக்கு கைடு கைடா இருக்கக்கூடிய அவரிடத்திலே ஒரு தர்ஜுமா இருந்துச்சு, மேல வச்சிருந்தார் தர்ஜுமா, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அப்ப அதை எடுத்து ஏதோ ஒரு விஷயமா அப்படி புரட்டிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப அவர் சொன்னாரு, அந்த என்னுடைய கைடு அவர் சொன்னாரு, வன்னாசியாத்து சூறாவை எடுப்பா அப்படின்னு சொன்னாரு. வன்னாசியார் இந்த இப்ப நான் படிச்சேன்னா அதுல எடுத்துட்டு அந்த ஆயத்தை குறிப்பிட்டு காட்டி இந்த ஆயத்தை படி அப்படின்னாரு. ஏன் திடீர்னு கேட்கிறாரு? நான் சும்மா விளையாட்டா அங்க உள்ள தரிஜுமா எடுத்து சும்மா எப்படி திரிப்பாது, காம்பாக்டா இருந்துச்சு அந்த தரிஜுமா, வந்து பாக்கெட்ல வச்சுட்டு போலாம் போல அவ்வளவு சின்ன சைஸ், சின்ன வச்சுட்டு போலாமே சொன்னாலும் அதை படிப்பா அப்படின்னாரு. அப்ப நான் படிச்சேன். அப்ப அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லு அப்படின்னாரு, பக்கத்துல இங்கிலீஷ்ல இருக்கு அர்த்தம் சொல்லு, அர்த்தம் சொன்னேன். சரி இப்ப இங்கிலீஷ படி அப்படின்னாரு. இங்கிலீஷ இங்கிலீஷ படிச்சேன். இந்த அதனுடைய முகத்தை அவன் உயர்த்தினான், அதை செவ்வையாக்கினான் இந்த ஆயத்துக்கு அதுல அர்த்தம் எழுதப்பட்டிருந்துச்சு, he elevated his fist அப்படின்னு போட்டிருந்துச்சு. He elevated his fist, அவனுடைய மீனை அவன் உயர்த்தினான் அர்த்தம். மீனை தூக்கி, மீன் எடை ஓடுறதுக்கு இப்படி தூக்கி, நம்ம பெரிய பெரிய கொடுவா மீன் எல்லாம் அப்படி அள்ளி போடுவோம் இல்லையா, அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு, அதே மாதிரி மீனை தூக்கி பிடிக்கிறதுக்கு அரபியில இப்படி சொல்லுவாங்க. அவர் அர்த்தம் இருந்தாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த நம்ம ஊர் அரபி போல் இங்க துபையில வந்து இந்த சே பாலக்குங்கள், நம்ம ஆளுங்க சில பேர் இந்த சே பாலக்குன்னு கேட்க தெரிஞ்ச உடனே, ஏங்க அப்பா எனக்கு அரபி அகராதிலாம் அப்படி தண்ணி பானா இருக்கு, இந்த கைப்ப ஹாலக்கன்னு ஒரு வார்த்தை கேட்க தெரிஞ்ச உடனே அரபி அகராதிலாம் தண்ணி பானம் ஆகி போகுது எல்லாம். அப்ப அந்த விளையாட்டு சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம், ஊர்ல உள்ள ஆளுகிட்ட போய் எனக்கு எப்படி அரபி தெரியும், நம்ம ஆலிசாக்கே தெரியாது, நான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இந்த அரபியோட போய் அவர் வந்து தர்ஜுமா எழுத போயிட்டாரு, அதான் பிரச்சனை. ஆங்கிலம் நல்லா தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி எழுதின தர்ஜுமால ஏற்பட்ட பிரச்சனை. சமக்குன்னா மீன் அர்த்தம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சமக்குன்னா லகுமுன்னா கறி, ஆலிசாமத்தை கேட்டு பாருங்க கரெக்டு. அப்ப கேட்டதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம், ஏதாவது அரபி கடையில போய் உட்காந்து கேட்கறதுல பிரச்சனை. லகுமுனா கறின்னு அர்த்தம், கறி நம்ம இறச்சி இருக்குல்ல அதுக்கு, துஜாஜான கோழின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல சமக்குன்னா மீன் அர்த்தம், சமக்குன்னா மீன் அர்த்தம். இப்ப ரஃப சம்கஹா அல்ல என்ன சொல்றான், ரஃப அஸ்ம் சமக்கு என்று சொன்னால் முகடு என்ற அர்த்தம், சமக்கு என்று சொன்னால் மீன் என்ற அர்த்தம் அரபியில. விளையாடிப்படா கொஞ்ச நேரத்துல, அதுக்கு தான் அடிக்கடி சொல்றது அல்லாஹு தஆலா வார்த்தைகளிலே விளையாடி விடுவான். ஒரு பேய மேல போட்டு ஜபரு போட்டு விட்டோம்னா வேற அர்த்தம், ஜேரு போட்டோம்னா வேற அர்த்தம். அரபியில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா இன்னாலில ஓதிரும். முகாத்தப் என்று சொன்னால் எதிரே உள்ளவரை பார்த்து பேசுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு காரியத்தை ஷரீப்தேன்னு அர்த்தம், நீ தண்ணி குடிச்சியா அல்லது நீ தண்ணி குடிக்கிற குடிச்ச அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஷரீப்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பெண்ணு வந்து தண்ணி குடிச்சாங்கிறதுக்கு ஷரீபத் இப்ப ஒருத்தரை பார்த்து சரி பத்துன்னு கேட்டா ஒரு பொம்பளை தண்ணி குடிச்சான்னு அர்த்தம். இப்ப அல்லது அவர் வாசிக்கிறார் ஒருத்தர் ஒரு எழுதியிருக்க இடத்தன்னா கேவலமா போயிடும். அவன் தண்ணி குடிச்சானான்னு கேட்கறத ஒரு பொம்பளை எங்கே இருக்கவ தேர்ட் பார்ட்டி வெளியே நம்ம இந்த வட்டத்தை விட்டு வெளியே இருக்கவள போய் கேட்கற மாதிரி ஆகி போயிடும். அப்ப ஷரீப் தூண்டா நான் குடித்தேன்னு அர்த்தம், நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஷரீப் தூ. இப்ப இதுல எதுலையுமே வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு, எந்த வார்த்தையும் அரபியில உடையாது. ஆனா மேல உள்ள பேச கீழே போடுவாங்க, கீழே உள்ளத மேல போடுவாங்க. அப்ப நான் குடிச்சதாவும் நீ குடிச்சதாவும் இன்னொருத்தி குடிச்சதா ஆகி போயிடும். அப்ப அதே அடிப்படையில் எல்லாம் அந்த இடத்துல விளையாடுறான். சமக்கு என்று சொன்னால் மீன் என்ற அர்த்தம், சமுக்கு என்று சொன்னால் முகடு என்ற அர்த்தம். அப்ப அவர் யார் அப்படின்னு கேட்டா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரொஃபசர். அப்ப எங்க வாத்தியார் பார்த்துட்டு சொன்னாரு, அப்பா இங்க பாருப்பா இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு, இப்ப இதுக்கு ஒரு பதில் எழுதி நம்ம உங்களுக்கு போடணும். ஏன்னா குரான் எத்தனை பேர் தெரியாம இதை படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இஷ்யூ பண்றதை நிறுத்தணும், அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா இதை மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி போடணும். இப்ப இந்த ஆயத்துக்கே இப்படி விளக்கம் எழுதியிருந்தவர் வேற ஏதாவது லகுமு கிமுன்னு மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த ஆளு வாட்டு கரிய கிலோ கிலோ வாங்கி அடிச்சாங்க அப்படின்னு கூட எழுதலாம் யாருக்கிட்ட. அவ இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றது, நம்ம அழுதுகிட்டே இருக்கோம் இந்த ஆளுக்காக எவ்வளவுதான் தர்ஜுமா படிக்காதேன்னு சொல்லிட்டே இருக்காரு. என்ன நல்ல பயன் பண்றாருங்க அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் நல்ல. ஆனா சில விஷயங்கள் இந்த கடைசியில பாத்தியா ஓதுங்கன்னு சொன்னார், அது மட்டும் கூடாது. ஒருத்தர் வந்து சொன்னாரு எல்லாம் சரிங்க குர்ஆன் ஹதீஸ் தான், ஆனா கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு அவரை பாத்தியா ஓதுங்கன்னு சொல்லி வராரு. என்ன கொடுங்க ஏ அப்படின்னு கேட்டான். சுண்ணத்துல் ஜமாத் சரி இந்நாளில் அது போய் தொலை. அப்ப இந்த இடத்துல வானத்தை உயர்த்தினான், அதை செவ்வாய் செய்தான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆயத்துக்கு என்ன தஃசீர்ல விளக்கம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, பூமி படைக்கப்பட்டதுதான் முதல்ல, அது முடிஞ்சு போச்சு. அல்ல பூமியை படைச்சுதான் முடிஞ்சுச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் வானத்தை போய் வானத்தை செவ்வாய் செய்தான், ஏழு விதமாக ஆக்கி அதுல மிஸ்பா அந்த லைட்டுகளை போட்டுட்டு அதாவது அந்த நட்சத்திரங்களை எல்லாம் ஏற்படுத்தி விட்டு அப்புறம் திரும்ப பூமியின் பக்கம் கவனம் செலுத்தினான். ஏன்னா அது அப்படி இப்ப தண்ணி இருந்துட்டு போன இடம் எப்படி இருக்கும், முட்டு முட்டா இருக்கும். அப்ப அந்த பூமியை மனிதர்கள் வாழுவதற்கு தகுந்த இடமாக அப்புறம் அமைச்சான். அமைச்சு அதுல இருந்து எப்படி தண்ணி வரணும், எங்கெங்க தண்ணி இருக்கணும், எங்கெங்க பெட்ரோல் இருக்கணும்ங்கிறதெல்லாம் எல்லாம் அப்பயே முடிவு செஞ்சுட்டான். செஞ்சு இப்படித்தான் இந்த இடத்துல அரிசி கிடைக்கும் இந்த இடத்துல. அப்போ இந்த இதெல்லாம் அல்லாஹுத்தாலா சரி செய்தான் என்ற அந்த வார்த்தையில் அடங்கி விடுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம புதுசா பெட்ரோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள பெட்ரோல் கிடையாது, இது என்னையோ முடிவு செய்து உள்ள வைக்கப்பட்டது. அது அன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொல்லும் போது சொன்னாரு, இந்த பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு, இன்ஷால்லா அது ஒரு நாளைக்கு ஓதுவோம். இப்ப இந்த பெட்ரோல் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இன்னைக்கு மனசையும் புதுசா உன்னமோ நோண்டி பார்த்தா எரியுது அது அப்படி இப்படின்னா. நம்ம ஊர்ல கூட புதுசா கண்டுபிடிச்சானே, மரத்துல இருந்து ஒரு இது கசக்கி எடுத்து வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா மலைகளை ஏற்படுத்தினார். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதனுடைய இன்னைக்கு உள்ள கான்செப்ட் சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து பூமி வந்து பிளவுபட்டுச்சு, பூமி வந்து ஒரே கோளாக தெரிந்து கொண்டிருந்தது வெப்பத்தினுடைய வெளிப்பாடு காரணமாக. இந்த பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சயின்ஸ்ல, பெருவெடிப்பு கொள்கை. இந்த பூமி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டா மூலக்கருத்தை நமக்கு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா பூமி எல்லாம் சூரியன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கோள்களாக இருந்தது, அங்க உள்ள ஏற்பட்ட வெப்பத்தின் காரணமாக துண்டு துண்டா பீஸ் பீஸா உடஞ்சு போய் விழுந்துச்சு. அப்புறம் அதிலிருந்து பூமி தனியானது, நெப்டியூன் தனியானது, புதன் தனியானது, வியாழன் இப்படி ஒவ்வொரு கோள்களா ஆரம்பிச்சு அப்படி எப்படி தனித்தனியா போயிடுச்சு. அப்ப பூமி அதை விட்டு ரொம்ப தூரம் வந்ததுனால அதுல என்ன ஆயிரு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பூமி அப்படியே இருந்து இருந்து அது கெட்டி புடிச்சிச்சு, அதுல தண்ணி கொஞ்சம் கிடஞ்சு அந்த பூமி அப்படியே கெட்டியாச்சு. அந்த கிடந்த தண்ணியில் இருந்து அமீபா என்ற உயிரினம் தோன்றியது முதல் முதல். அதான் ஒரு செல் உயிரின்னு சொல்லுவான் அறிவியல்ல, அமீபா என்பது ஒரு செல் உயிரி, அதுதான் முதல்ல அந்த தண்ணியில இருந்து வெளியே வந்துச்சு. அந்த அமீபாவில் இருந்துதான் உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் தோன்றினேங்கிறது அறிவியல் நமக்கு சொல்லி தருகிற பாடம். அறிவியல் நமக்கு சொல்லி தருது இப்படிதான் தோன்றுச்சு. ஆனா அல்லாஹ் நமக்கு சொல்லி தரா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, சூரத்துல் அன்பியா என்று சொல்லுகிற அந்த சூராவினுடைய ஆயத்துல அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான்
30வது ஆயத்.
சூரத்துல் அன்பியால அல்லாஹ் சொல்றான், அவலம் யரா பாருங்க, அதாவது இன்னைக்கு உள்ள அந்த சயின்ஸ் எல்லாம் அப்படி படிச்சுட்டு இந்த ஆயத்துகளை பார்க்கும் போது அப்படி இதயம் அப்படி ஒரு கணம் அப்படி ஆடி நின்றது. அல்லாஹ்வினுடைய பேச்சு அப்படி. என்ன ஹக்கு அங்கிருந்து தானே வந்தது, ஹக்கு எங்கிருந்து வந்தது, ஹல்கே எங்கிருந்து வந்தாய், நீ எல்லாம் அங்கிருந்து உருவாகி வந்து போட்டு அதுக்கு பின்னாடி இவ்வளவு நாள் அவர் தெரியாம அப்படி குஜுபு இடையில் இருக்கக்கூடிய திரைகள் அகங்காரங்கள் தான் என்ற தன்மைகள் எல்லாம் மறைச்சு கொண்டது வெளியே நெளி விட்டுருச்சு. இப்ப அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா உடஞ்சு அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை திறந்து கண்திறந்து பார்க்கும் போது ஆடி போது இடையில் அல்லாஹ் சொல்றான் அவலம் எரல்லதீன கஃபரு, அந்த காபிர்கள் என்ன பார்க்கவில்லையா, யார மக்கத்து காபி 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியல் வளர்ச்சி பெறாத அறிவியல் என்பதெல்லாம் கிரேக்க தத்துவங்களிலும் ரோமேனிய பேரரசுகளிலும் பொதிந்த கடந்த காலங்களில் அந்த குரேஷி மக்கள் எல்லாம் மக்களை எல்லாம் உலகம் பார்த்து சொன்னதை இவரெல்லாம் இருட்டு டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க, இருண்ட காலத்தில் இருந்த மனிதர்கள் என்று அவர்களை உலகம் முத்திரை குத்தி வரலாறிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவர்களை பார்த்து இந்த குர்ஆன் சொல்லுச்சு அவலம் எரல்லதீன கஃபரு, என்ன அந்த காபிர்கள் பார்க்கவில்லையா, அன்ன சமாவாதி வல் அர்த கானத்தா ரத்துக்கன், இந்த பூமியும் வானமும் ஒன்றாக சேர்ந்த ஒரு குடுவையாக இருந்துச்சு, ஒரு குளமாக, அன்ன சமாவாதி வல்லறத காணத்தா ரத்துக்கா, அதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு பொருளாக இருந்தது, பத்தக்கு நாகுமா, அந்த ரெண்டையும் நாம் தான் பிரித்தோம் உடச்சோங்கிறான். இதெல்லாம் வச்சுதான் அவன் பெரும் ஒடிப்புக்குள்ளேயே கண்டுபிடிக்கான், இதெல்லாம் வச்சு பெரும் அப்போ நாயன்றல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுல வருகிறது. தன்னுடைய தூதுத்துவத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவினுடைய மிகப்பெரிய அச்சாட்சியாக நாயன்றல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை காட்டினாங்க, நிலா பிளந்துச்சு. இன்னைக்கு அதை போய் பார்த்துட்டு சொன்ன, ஆமா எடுத்து பார்த்தா ரெண்டா இருக்க மாதிரி இருக்குங்க. சயின்ஸ்ல ஒத்துக்கிறான், நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம், சயின்ஸை வைத்து நாம் இஸ்லாத்தை புரிவதல்ல, இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை உள்ள இருந்துகிட்டு சரி சரி கரெக்டா இதெல்லாம் இன்னைக்கு கண்டு கொடுத்துட்டு இருக்கான். காலம் செல்ல செல்ல மறுமையினுடைய காலம் நெருங்க நெருங்க இன்னும் என்ன நினைத்தெல்லாம் பூமி வெளியே துப்புன்னு தெரியாது. குர்ஆனுடைய ஆயத்துகளில் வருகிறது, காலம் நெருங்க நெருங்க பூமி தனக்கு உள்ளே உள்ள எல்லா கதானாக்களையும் வெளியே துப்பிடும், ஒன்றாக சேர்ந்த ஒரு ஒரு பிளம்பாக இருந்தது. அந்த இரண்டையும் நாம் தான் பிரித்தோம், தனித்தனியாக ஆக்கணும். உயிரோடு இருக்கிற எல்லா பொருட்களையும் தண்ணீரிலிருந்து நாமே அமைத்தோம், நீரின்றி அமையாது, நீரின்றி அமையாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அடிப்படக்காரன் அந்த அமீபா எப்படி வந்துச்சு, அவன் சயின்ஸ் ஒத்துக்கிறான், எங்க இருந்து வந்துச்சு அமீபா, தண்ணியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கான்செப்ட். ஆனா திருக்குறான் சொல்லுகிறது வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷய்இன் ஹய், எல்லா பொருட்களையும் நாம் நீரிலிருந்தே உருவாக்கினோம். அப்ப சொல்லிட்டு சொல்றான், அடுத்து சொல்றான் அஃபலா யுமினூன், என்ன இவ்வளவுக்கு சொன்ன பின்னாடியும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லையா, அஃபலா யுமினூன், நபியே நீங்கள் இவ்வளவு அவங்கள பார்த்து, இது காபிர்களை பார்த்து அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம கேட்டுக்கணும், அடப்பாவி நாம் எங்க இருக்கிறோம், இவ்வளவு பெரிய அல்லாஹுவை கையில வைத்துக் கொண்டு இன்னைக்கு இந்த உலகத்துக்கு பின்னாடி நாக்க தொங்க போட்டு ஓடிக்கிட்டே இருக்கமே, இன்னைக்கு ராசிக்க விட்டுட்டு ரிசுக்கு பின்னாடி எப்படி சுத்துறோம் பாக்கணும். நமக்கும் இந்த ஆயத்து பேசுகிறது, இவ்வளவு பெரிய அல்லாஹ் இந்த பூமியை இரண்டாக பிளந்து அதுக்கு பின்னாடி உன்னை உருவாக்கி மலை வானம் எல்லாத்தையும் படைச்சு உனக்கு ரிஸ்க்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹ்வை மறந்துட்டு தொழுவை அப்புறமா போய்க்கலாம், ஏன் வேலையை முதல்ல பாத்துக்கிறேன், எங்க இருக்க நீ. அப்போ அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் அஃபலா யுமினூன், அவர்கள் என்ன ஈமான் கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்டு திரும்பவும் சொல்றான், அதோட முடிஞ்சில்ல. வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிஹிம், சூப்பரான ஆயத்து, இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய, இந்த பூமியிலே நாம் மலைகளை ஆக்கினோம், எதுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றான் அன் தமீத பிஹிம், அந்த மனிதர்களோடு அது உருண்டு போவாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. எப்படிங்க அந்த மனிதர்களோடு இங்க பூமி எங்க நின்னுகிட்டு இருக்கு, இன்னைக்கு நம்மளே சொல்றான் இல்லையா ஸ்பேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்க சொல்றான் இல்லையா, எங்க பூமி நிக்குது அது வாட்டுக்கு இதுல ஸ்பேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான், வானத்துல அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பூமிக்கு கீழே யார் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, அல்லாஹ் கேட்கறானே ஒரு திருக்குறானுடைய ஆயத்துல பூமியை யார் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாய், நம்முடைய கட்டையில நின்னுகிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் விடு அப்படின்னு சொன்னா அந்த பூமியை பிடிப்பதற்கு உங்கள் இடத்துல யாராவது இருக்கிறீர்களா, திருக்குறான் வசனம் கேக்குது, அந்த பூமியை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படித்தான் தகுதி இருக்கா, இது எங்க தாங்கி நிக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா. அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்துல கேட்கிறான், அந்த மக்கள் உருண்டு உளுந்து விடுவாமல் இருப்பதற்காக வேண்டி நாம் மலைகளை அவற்றின் மீது உலை குச்சிகளாக ஆக்கினோம். எப்படி பேசுது சயின்ஸ் பத்தி, எப்படி பேசுது கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே. விஷயம் அல்லாஹ் தஆலா கொட்டி வைத்திருக்கிறார், அதை விட்டுட்டு இன்னைக்கு அவன் அடிச்சா புகாரியா முஸ்லிமா இதைத்தான் நம்ம ஆளு பேசிக்கிட்டு இருக்கானே தவிர, இல்லது பிரியாணியா புலவு சோறா, இதை விட்டா வேற ஒரு இடத்துக்கு லாயக்கு இல்லை. இதெல்லாம் எப்ப யாரு யார் சொல்றது, யாரு கேட்கறது? ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொன்னா, ஒரு நாலு எழுத்து தெரிஞ்ச பின்னாடி நாங்களும் தான் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சுடுறது. ஒரு ரெண்டு மூணு ஒரு அப்படி தெரிஞ்சாங்க நாங்களும் அப்படியே கொஞ்சம் அப்ப எல்லாம் கடைசிறக்கு ஆகிட்டு அப்புறம் யாரு தான் வாங்குறது? எல்லாம் கடைசிறக்கு வாங்குறது கால வேணும்ல. அப்போ கொஞ்சம் உடம்பு எல்லாத்தையும் யோசிக்கணும், யோசிப்பீங்க. அப்ப அல்லாஹ் இதுல சொல்றான், தமீதபிஹிம், உருண்டு விடாமல் இருப்பதற்காக வேண்டி இதை ஆக்கினான் மலைகளை. வஜஅல்னா ஃபீஹா ஃபிஜாஜன் சுபுலா, மிக நல்ல பிரம்மாண்டமான பாதைகளை நாம் ஏற்படுத்தினோம், பாதைகளை ஏற்படுத்தினோம். அல்லஹும் யஹ்தூம், அவர்கள் அதிலிருந்து வழி பெற்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சொல்றதுக்கு. அல்லாஹ் அப்படி மட்டும் வழியை இந்த காலத்துல ஏற்படுத்தி கொடுக்கலன்னா அங்கிருந்து பிளைட் ஏறி இங்க வந்து எல்லாம் சம்பாதிச்சிருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, மூசா அலை இஸ்லாம் அவருடைய சம்பவத்தில் வருகிறது ரொம்ப கொழு. மூசா அலை நீ யாரியா அப்படின்னா, ஒரு கட்டத்துல உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அந்த ஒரு சின்ன பாலைவனத்துக்குள்ள சுத்த விட்டான். சுத்திக்கிட்டே இருக்காங்க 40 வருஷமா சுத்தனாக அந்த பாலைவனத்தை. வழி தெரியல, எப்படி உள்ள போனும் தெரியல, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அப்ப ரொம்ப அழுது மன்றாடி கோவோ நான பின்னாடி எல்லாம் சொன்னா, இதான் பாதை வெளியே ஓடு அப்படின்ட்டா. சின்ன பாலவனம், 40 வருஷம் சுத்த விட்டான். அதனால பாதை கொடுக்க கூடாதுன்னு ரப்பு முடிவு பண்ணி அங்கே உட்கார வச்சுட்டான்னா, மெட்ராஸ்ல இருந்து வர முடியாது, மதுரையில இருந்து வர முடியாது, கும்பகோணத்துல இருந்து வர முடியாது, எங்கேருந்து யாரும் எங்கேயும் வர முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், தீஜா ஜன் வசுபுலா, பாதைகளை நாமே பெரிய பாதைகளை ஏற்படுத்தி தந்தோம். அல்லஹும் யஹ்ததுன், அவர்கள் போய் வருவதற்காக வேண்டி, நேர்வழி பெறுவதற்காக வேண்டி. வஜஅல்ன ஸமாஅ ஸக்ஃபம் மஹ்ஃபூதா, வானத்தை வந்து பாதுகாக்கிற ஒரு பொருளாக நாம் அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தோம். இல்லைன்னா மேலேந்து ஏதாவது வந்து விழுந்துச்சுன்னா என்ன, அல்லது வேற ஏதாவது என்ன நடக்கும் சொல்ல முடியாது. தஸ்ரீல் எழுதும் போது எழுதுறாங்க, சைத்தானுக்கு கல்லறிஞ்சு, சைத்தான் போய் ஒட்டு கேட்டு வந்துடுறாங்கல்ல, அதுக்கு கல்லறிவது சம்பந்தமாகவும் குரான் பேசுகிறது. அப்ப போய் அங்க ஒட்டு கேட்டா அங்க பாதுகாவலர்களை நிறுத்தி வைத்திருக்கோம் அப்படின்னு வருது. அப்புறம் அதாவது மஹ்பூதா, பாதுகாப்பு, அங்கிருந்து வருகிற அந்த ரேசஸ் உன்னால தாங்க முடியாம ரெண்டே நாள்ல மௌத்தா போயிருவேன், அதனால அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு அரணாக அதை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். வஹும் அன் ஆயாத்தினாம் ஒரிதோன், அவர்கள் இவ்வளவு இருந்தும் நம்முடைய அத்தாட்சிகளை மறுத்துக் கொண்டிருக்கிறார்களே. வசனம் சொல்லுகிறது, வஹும் அன் ஆயாத்தினாம் ஒரிதோன், என்னடா இவ்வளவு செஞ்ச பின்னாடி என்ன மறுக்கிறீங்க? ஏங்க ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தர் நான் தேங்க்ஸ் சொன்னா நம்ம எந்த மாடு கொடுத்து மனசு உள்ளுக்குள்ள வெளியே சொல்லாட்டியும் கூட. அன்னை கூட ஒருத்தர் சொன்னார், ஏன்பா இப்படி சுத்தி போறேன்னு கேட்டா, மச்சா மாமா நிப்பாங்க போனா என்ன இவ்வளவையும் பயன்படுத்திக் கொண்டே நம்மை மாறுபாடு செய்து கொண்டிருக்கிறார்களா சொல்லிட்டு இந்த இரவு பகல் சூரியன் சந்திரன் இவற்றை எல்லாம் நபியே சொல்லுங்க, அவங்க நம்ம தான் படைச்சு வச்சிருக்கோம், குல்லும் பி பலக்கின் எஸ்பகோன், சும்மா படைச்சிருக்கோம் நான் நம்ப மாட்டான், இன்னும் சொல்லித்தரோம். அது அது அதனுடைய வட்டப்பாதைகளில் சுத்தி கொண்டே இருக்கிறது, அதனுடைய நேச்சரையும் சொல்லி சொல்றான். சும்மா பூமி வானம் மட்டும் இல்ல, இது அது அது அதனுடைய வட்டப்பாதைகளிலே சுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அதனுடைய நேச்சரையும் சொல்லி சொல்றோம். இதுக்கு பின்னாடி நம்ம நம்ப மாட்டாங்களா அந்த ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், என்ன நபியே உங்களுடைய விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு உங்களை ஏதாவது பண்ணணும் கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்னால் யாருக்கும் நான் நித்திய ஜீவனை இந்த உலகத்தில் நபியே யாருக்கும் கொடுத்தது கிடையாது.